பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் இந்த சூராவை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை படிக்க வையுங்கள், புரிய வையுங்கள், அதை விளங்க வையுங்கள், அதன்படி செயல்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொடுங்கள் என்று எந்த சூராவை குறித்து பெருமானார் குறிப்பிட்டார்களோ அந்த சூராவினுடைய தொடர்படியான விளக்க உரைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹு தஆலா தனி மனித ஒழுக்கத்திற்கு, ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று சொன்னால் எதன் மூலமாக அவன் முன்னேற்றம் காண முடியும் என்கிற அடிப்படையில் எந்த செய்திகளை எல்லாம் ஒழுக்க விழுமியங்களாக, ஒழுக்க மாண்புகளாக ஒரு இஸ்லாமிய இடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னதை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா கடைசியாக சொன்னான், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நாம் உங்களுக்கு இறக்கியிருக்கிற அந்த ஆயத்துகள் இருக்கிறதே மிக தெளிவான அத்தாட்சிகள், வேறு யாராலும் இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கும் அமையாது, வராது. உங்களை படைத்த என்னால் மட்டும்தான் உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய மைனஸ் பிளஸ்களை விளங்கிக்க முடியும். ஆக நான் சொல்லுகிற இந்த செய்திகளை நீங்கள் செவியேற்று நடந்தால், இதை நீங்கள் சிரசுக்கு மேல் ஏற்றிக்கொண்டால் உங்களுடைய இரு உலகத்தினுடைய வாழ்க்கையும் வெற்றி பெறும். நீங்கள் இங்கேயும் வெற்றியாளர்களாக உலகத்தில் வலம் பெறுவீர்கள், உங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கை மிக பிரகாசமானதாக ஆகும் என்கிற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொன்னோம். அதுக்கு அடுத்த ஆயத்தில் போன வாரம் அந்த ஆயத்தை ஆரம்பித்தோம், சில செய்திகளை சொன்னோம். அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்த், அல்லாஹு சொல்லுகிறான், அல்லாஹ் இருக்கிறானே வானம் பூமிகளுடைய பேரொடியாக அவன் இருக்கிறான். இந்த சூராவுக்கு இந்த நூர் என்கிற ஆயத்தை கொண்டுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள், சூரத்து நூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூராவுக்கு. ரெண்டாவது, இந்த ஆயத்துகளுக்கு ஆயத்து நூர் என்றும் சொல்லப்படும். இது ஒளி உடைய ஆயத், ஒளிகளை பற்றி பேசுகிற ஆயத், ஒரு ஒளி உடைய ஆயத். ஆகவே இந்த ஆயத்துகளுக்கு ஒளி உடைய ஆயத் என்று சொல்லப்படும். கடைசியாக போன வாரத்தில் சொல்லும் போது ஒரு செய்தியை சொன்னேன், இந்த ஆயத்தில் மசலு நூறிகி என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்தி அவனுடைய அந்த நூறுக்கு உதாரணம் அப்படிங்கிறது பெருமானாரை குறித்தான செய்திகள் சொல்லப்படுகிறது என்ற தகவல்களை போன வாரம் சொன்னோம். அதில் சில செய்திகளை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயத்தினுடைய செய்திக்கு வந்து விடலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது மற்ற நபிமார்கள் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அவர்கள் பிற மக்களை இஸ்லாத்திற்காக வேண்டி போய் அழைக்கிற போது அந்த மக்கள் கேட்கிற கேள்விக்காகவோ அல்லது அவர்களுக்கு தன்னை நபி என்று உணர்த்துவதற்காக வேண்டியோ அல்லாஹ் சில அற்புதங்களை தருவான். அந்த அற்புதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை காட்டி அதை வச்சு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பாங்க. மூசா அலை இஸ்லாத்துக்கு தடி இருந்தது மாதிரி அந்த முன்னால் உள்ள கூட்டத்திற்கு ஒட்டகம் வெளியே, சாலிஹ் அலை இஸ்லாம் கூட்டத்துக்கு ஒட்டகம் வெளியே வந்துச்சு ஒரு பாறையிலிருந்து, அது குழந்தை கற்பமான நிலையில் வெளியே வந்தது, வெளியே வந்த உடனே குட்டி போட்டுச்சு, இப்படிலாம் இருக்கும்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அந்த முஜிஸாவ பாறையிலிருந்து ஒட்டகம் பிறக்காது, ஆனால் அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய அந்த செய்தியை ஏற்று ஒட்டகத்தை பிறக்க வைத்தான், பிறந்துச்சு, வெளியே வந்துச்சு, குட்டி போட்டுச்சு, பால் கொடுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு நபிமார்களாக ஈசா அலை இஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு மூஜிஸா, அவர்கள் எந்த நோயாளியை தன்னுடைய கரத்தினால் தடவினார்களோ அவர்கள் முழுமையாக அந்த நோயிலிருந்து நிவாரணம் அடைவார். சில கபரிலே போய் அந்த கபரிலே இருப்பவரை எழுந்திருங்கள் என்று சொன்னால் அவர் எழுந்திருப்பார். இதெல்லாம் ஒரு அடையாளமாக கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு பேர் எல்லாமே மூஜிஸா அப்படின்னு சொல்லுவாங்க, மிராக்கிள்ஸ். அந்த நபிமார்கள் அதை கொண்டு தன்னுடைய நுபுவத்திரை அதற்கு அடையாளமாக ஆக்கி அல்லாஹுவின் பக்கம் அழைப்பார். இதற்கு பேர் முஜிஸா. நுபுவத்தே இல்லாமல் சில நேரங்களிலே நுபுவத் அடைவதற்கு முன்னே நபிமார்களுக்கான சில அடையாளங்கள் கொடுக்கப்படும். அந்த அடையாளங்களுக்கு பேர் மூஜிசான்னு சொல்ல மாட்டாங்க, இருஹாசாத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். இருஹாசாத், இருஹாசாத்துன் அப்படின்னு சொன்னால் சைன்னு அர்த்தம், அடையாளங்கள்னு அர்த்தம். அப்படித்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னும் பெருமானார் பிறந்த பின்னும் பல்வேறு அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்டது. அதில் போன வாரம் நிறைய செய்திகளை நம்ம சொன்னோம். அவங்க அம்மா பெருமானாருடைய தாயார் அந்த ஒளியை பார்த்தது, அவர்களை அடையாளம் கண்டுகொண்ட அந்த யூதர்கள், அந்த யூதர்களுடைய சாமியார்கள் அவர்கள் அடையாளம் கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தை பெருமானாரை ஈமான் கொண்டது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட இருஹாசார், த சயின்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்பர்ட் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்கள். அது எந்த அளவுக்கு நீண்டுகிட்டு போகுது அப்படின்னு சொன்னா, மற்ற நபிமார்கள் போன்று இல்லாமல் பெருமானாருடைய அந்த அடையாளம் மிக நீளமானது, மிக நீளமானது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்துக்கு அந்த அடையாளம் வரும், நபிங்கிறதுக்கு ஆரம்பத்தில் சில வகையான செய்திகள் அவருக்கு தரப்படும், ஆனால் பெருமானாருக்கு அப்படி அல்ல, அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இப்போ நம்ம போன தடவை சொல்லும்போது சொன்னோம், அந்த அவங்க அம்மா வந்தது, அப்புறம் அவங்க 25 வயசில் 12 வயசில் அவங்க அம்மாவுக்கு கனவு காட்டப்பட்டது, பெருமானார் பிறந்த உடனே இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், எழுந்து கொண்டிருந்த நெருப்பு, மஜூசிகளின் நெருப்பு அணைந்தது அங்கே, அதே மாதிரி அந்த ரோமர்களுடைய அந்த கிரீடங்கள் சரிந்து விழுந்தது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு கடைசி தூதர், பெருமானாருக்கு முன்னாடி வந்த கடைசி தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாவுக்கும் 700 ஆண்டு வித்தியாசம், 700 ஆண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு நுபுவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள் ஒரு செய்தி, எனக்கு பின்னாடி ஒரு நபி வருவாங்க, அவங்களுக்கு பேர் அகமத், அவங்களுக்கு இந்தெந்த அடையாளம்லாம் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அவங்களுடைய வேதக்காரர்களிடத்தில் பெருமானாரை குறித்து, அவர்களுடைய நுபுவத்தின் அடையாளத்தை குறித்து, பெருமானாரின் முகத்தை குறித்து, எங்கே வருவாங்க, எந்த மரத்துக்கு நிற்பாங்க, எங்கே எல்லாம். இதை 700 வருஷத்துக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னாங்க, எனக்கு பின்னாடி இப்படி ஒரு நபி வருவாங்க, அவங்களுக்கு இந்தெந்த அடையாளம்லாம் இருக்கும், இந்த அடையாளங்களை நீங்கள் கண்டுகொண்டால் அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அவருக்கு உதவி புரியுங்கள், அவரோடு நில்லுங்கள், அவர் எந்த பாதையில் போகிறாரோ அந்த பாதையில் போங்கள், நம்முடைய சரியத்துன்னு இல்லை, சரியத்து மாறிடும், அவருடைய சரியத்துக்கு பின்னால் போங்க, நீங்கள் ஜெயம் பெறுவீங்கன்னு சொன்னாங்க. அப்போது அந்த மக்கள் இன்றைக்கு ஜெருசலம் என்கிற அந்த பகுதியிலே வாழ்ந்த அந்த மக்கள் தன்னுடைய நபியினுடைய பேச்சை கேட்டு அங்கிருந்து கூடாரத்தை தூக்கிக்கிட்டு நேரம் அங்கிருந்து மக்காவுக்கு போனார். மக்காவில் ஒரு டென்ட் போட்டு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டான், இங்கே தான் அவர் வருவார். மதீனாவில் ஒரு டென்ட் போட்டு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டான், இங்கே தான் அந்த நபி வருவார். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறாங்க, நமக்கு நம்முடைய நபி ஈசா சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு நபி வருவார், அவருக்கு இந்த அடையாளங்கள் உண்டு, இந்த அடையாளம் உண்டு, அவர் இங்கே தங்குவார், அவர் பேர் இது, அவருக்கு இது இருக்க எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசில் தன்னுடைய பெரிய தகப்பனாரோடு வியாபாரத்திற்கு செல்லுகிற போது அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள யூதர் பார்த்துட்டு கேட்டார், இவர் இந்த பையனுடைய முகத்தை பார்த்தா ஒரு வித்தியாசம் தெரியுத, இவர் பேர் என்ன, இவர் எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு, நாங்கள் மக்காலேருந்து வர்றோம், இவருக்கு யார் தந்தை அப்படின்னா, அவன் பெரிய நான் தான் தந்தை, அவர் சொன்னால் இருக்க மாட்டார், இருக்காது, இவன் அப்பா நீங்கள் இல்லையே அப்படின்னார். ஆமாம், இவர் தம்பி இறந்துட்டார் அவர், அப்படி சொல்ல அப்புறம் என்ன, ஏன் வாப்பான்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள், இவர் வாப்பா இருக்க மாட்டார் என்பது வரை எங்களுக்கு தெரியும், அட விளங்குதுங்களா. அப்போ 700 வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான், இதுதான் சைன், அந்த அடையாளம், எங்கள் நபி எப்போ வருவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளவு பெரிய தேடல், அது எவ்வளவு இனிமையான தேடல். தான் ஊரை விட்டுட்டு இந்த நபியை ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவில் வந்து மக்காவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காபிர்களோடு போட்டி போட்டு சண்டை போட்டு அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே தங்கியிருந்த அடுத்த ஊர், அந்நிய ஊர் எதிர்பார்த்து, சரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் தாண்டி ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் 1600 ஆண்டு கால வித்தியாசம். அங்கிருந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு 1000 ஆண்டு கால வித்தியாசம். கிதாபுகள்ல ஹதீஸ்ல வருது. அப்ப அங்க 1000, இங்க 1200, 2200 வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலை இஸ்லாம் மக்கள் என்னத்து சொன்னாங்க, ரப்பனா வபாத் பீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி, யாரெல்லாம் எனக்கு பின்னால என் சந்ததியிலிருந்து ஒரு ரசூல் இந்த ஊருக்கு கூடு, அந்த ரசூல் வருவார், அவர் வேதங்களை படித்து காண்பிப்பார், அல்லாவின் பக்கம் அழைப்பார், அவருடைய டியூட்டி இதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த கூட்டம் இப்ராஹிம் அலை இஸ்லாமினுடைய கூட்டம் அந்த ரசூலை எதிர்பார்த்து காத்திருந்தான். அவங்க தான் முகமது ரசூலுல்லாஹ். அந்த லெகசி, அந்த அதனுடைய அந்த உயர்வு எவ்வளவு தூரம் தேடுதல் இருந்திருக்கும் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் சைன், இதெல்லாம் சைன், இதுதான் அடையாளங்கள் நபிமார்களுடைய, அதுவும் குறிப்பாக பெருமானாருடைய அடையாளம். இதுக்கு ஒப்பிடுறாங்கல்ல அல்லாஹ் 100 சமாவாத்திக்கு, மகளு நூறிஹி கமிஷ்காத்தின், அவருடைய அடையாளம் இருக்கிறது அது ஒரு அந்த மாடா குழியை போன்றது அப்படிங்கிறதுக்கு இது பெருமானாருக்கு சொல்லப்படுகிற உதாரணம். அங்கிருந்து இந்த விளக்கை எதிர்பார்த்திருந்தார்கள். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன மனிதர்களையும் அந்த உயிரினங்களை படைத்த பின்னால் நபிமார்களை கூப்பிட்டு ஒரு அறுதி பெரும்பான்மை வாங்கினான், ஒரு அக்ரிமெண்ட் போட்டான் குர்ஆன்ல வரும். இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன, அல்லாஹ் மேக் அன் அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் போடுறான் அல்லாஹ் உத்தாலா. அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னா, இது அகதல்லாஹு மீசா கண்ணமி லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வஹிக்மா, உங்களுக்கு ஒரு காலத்திலே உங்களை நான் நபியாக தேர்ந்தெடுத்து வேதங்களை கொடுப்பேன், நீங்க உங்க ஊருக்கு போகணும், அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சும்மா ஜாஅக்கும் ரசூலுன், உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபியை நான் ஈமான் கொள்ளுகிறேன், அந்த நபிக்கு நான் உதவி புரிவேன் என்கிற விஷயத்தில் நீங்கள் எங்களோடு என்னோட அக்ரிமெண்ட் போடணும். நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா போட்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, கடைசியில் வர இருக்கிற முகமது ரசூலுல்லாவை நீங்கள் நபியாக அங்கீகரிக்கணும். சொல்றது அப்போ அதை சொல்லிட்டு அந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களோடு உங்களை நபியாக அனுப்புவதில் நான் சைன் பண்றேன். அக்ரர்த்தும், ஆர் யூ அக்செப்ட், ஆர் யூ அக்செப்ட் எல்லாம் கேட்கறான், நீங்க இதுக்கு ஒத்துக்கிறீங்களா என்ன. அக்ரிமெண்ட்டுங்கிறது ரெண்டு சைடும், ரெண்டு பேரும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ங்கிறது என்ன, மியூச்சுவல், இவரும் ஒத்துக்கணும் போடுறவரும் ஒத்துக்கணும். இல்ல இல்ல நான் போடுவேன் நீ ஏத்துக்கிறேன்னா அது ஆர்டர், அதுக்கு பேரு வந்து அந்த அக்ரிமெண்டா வராது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இதை நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிறீங்களா, அக்ரர்த்தும் வஅஹத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, என்னுடைய இந்த வார்த்தையை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா, ஒப்புக்கொண்டீங்கன்னா நான் உங்களை நபியாக அனுப்புகிறேன். அந்த ஜாஅக்கும் ரசூலுன் அப்படிங்கக்கூடிய அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அது பெருமானாரைக்கு. அந்த நபி அவர் ஏத்துக்கிறது மட்டுமல்ல, அந்த ஆயத்துல விளக்கம் எழுதுறாங்க, அந்த நபி போய் தன்னுடைய உம்மத்துக்கு சொல்லணும், எனக்கு பின்னாடி இப்படி ஒரு நபி வருவார், அவர் நான் இருக்கிற காலத்தில் வந்தாலும் சரி அல்லது எனக்கு பின்னால் வந்தாலும் சரி நீங்கள் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஒப்புக்கொள்ளணும், நீங்கள் அவரோடு நிக்கணும், அந்த ரசூலோடு நிக்கணும், அவருக்கு நீங்கள் உதவி புரியணும், அவங்க என்ன சரியத்தில் இருக்காங்களோ அதுக்கு பின்னாடி நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்துக்கு சொல்லணும். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அடுத்த நபிமார்களை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நபியும் சொல்லணும், அது ஒரு கருத்து. ஆனா இந்த இடத்துல பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது பெருமானாரை குறித்து சொல்லப்பட்ட. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த உடனே வந்த அடையாளங்கள் கொஞ்சம், பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த அடையாளங்கள் கொஞ்சம், அப்புறம் அங்கிட்டு போன ஈசா அலை இஸ்லாம், அங்கிட்டு போன இப்ராஹிம் அலை இஸ்லாம், அங்கிட்டு போன ஆதம் அலை, அங்கிட்டு கொண்டு போயிட்டான் அல்லாஹ் உத்தாலா. அப்ப அங்கிருந்து ஆரம்பிக்கிற அந்த சைன் அடையாளம்,
புரிகிறதா? இந்த ஆயத்துக்கு அந்த ஒளி இந்த வானம் பூமியினுடைய மிகப்பெரிய பேரொளியாக பெருமானார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சாமான்யமாக நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி அல்ல, ஒரு ஆழமான ஒரு தகவலை சொல்லுகிறான். என்றைக்கு உலகம் படைக்க, அதுதான் அவ்வலு நபி ஆகிரு நபி, அன்னைக்கே அல்லாஹுத்தாலா நபியாக டிக்ளேர் பண்ணி எல்லா நபிமார்களிடத்திலும் அறுதி பெரும்பான்மையை, ஒரு உறுதிமொழியை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அப்ப இதைத்தான் இங்கிருந்து அவ்வளோ தூரம் தேடப்பட்ட ஒரு நபி. He is not ordinary. He is not normal. நாம் எதை நினைக்கிறது மாதிரி எதை நபி தானே சுன்னத்து தானே, நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, தொழுகையை வந்து பிரதான தொழுகை தொழுகை சுன்னத்து சுன்னத் தானே, நிறைய விஷயங்கள்ல நம்மள்ட்ட அப்படி ஆயிடுச்சு. சுன்னத்தான விஷயங்கள் ஒன்று இருக்கு செய்யுங்க தானா, சுன்னத்து தானே, தானேலாம் இல்லை அது, அது ஒரு பெரிய விஷயம். சுன்னத்துகள் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியது. அந்த அதாவது கிதாபுகளில் எழுதும்போது எழுதுவாங்க, பரதான தொழுகைகள் கடமையானவை. அவன் ஒருத்தன் அதை ஸ்கிப் பண்ணா அல்லது அதை முடியாதுன்னு சொன்னான்னா இஸ்லாமிய தாயிரா வட்டத்தை விட்டு அவன் வெளியே போயிடுவான். பரதான தொழுகைகள் இட்ஸ் எ மேண்டேட்டரி, அவன் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று. இறைவனை நெருங்குவதற்கு சுன்னத்துகளும் நவாபில்களும் தான். அல்லாஹ்வை ஒருத்தன் நெருங்கணும்னு நினைச்சான்னா ஹதீஸுகளில் வருதல்லவா, நபில்களை கொண்டுதான் நெருங்க முடியும், பரந்துகளை கொண்டு அல்ல. என்ன பரந்து கடமை, அது அவர் செய்ய வேண்டிய ஒண்ணு, அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் தான் செஞ்சாகணும். அதுல இருந்து ஒருத்தன் எக்ஸ்ட்ராடினரியா போறான், அந்த பரந்தை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போறான். சுன்னத்துகள் நவாபில்கள் அதை முழுமைப்படுத்தினான் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வை நெருங்குவான். அதுதான் அந்த ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் எத்த கர்ரபுல் அப்தி பின் நவாபில், தன்னுடைய நவாபில் இரவுல எழுந்து தொழுகிற தொழுகைகளை கொண்டு அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னுள்ளான நபில்களை கொண்டு அல்லது எக்ஸ்ட்ரா நபில்கள் வேறு ஏதாவது நேரத்தில் ஒருத்தர் குரான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் தெரியும், ஒரு ரெண்டு ரக்காயத்து நின்று அந்த சூறாக்களை அப்படியே ஓதுறார், ஓதி ஓதி பார்க்குறாரு. நஃபிலான தொழுகைகளில் துவா கேட்கலாம், ஒரே ஆயத்துக்களை திரும்ப திரும்ப ஓதலாம், ஒரு ஆயத்துக்களுக்காக வேண்டி அழலாம், அதெல்லாம் நஃபில்களில் உண்டு. மற்ற தொழுகைகளில் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு துவா பரதில் கேட்க முடியாது, பரதுங்கிறது அது குறிப்பிட்ட வட்டம் அப்படி தான் இருக்கணும். மற்ற தொழுகைகளில் என்ன வேண்டாலும் ஒருத்தர் எடுத்து பார்த்து ஓதலாம். ஒருத்தர் கூட கேட்டார் குரானை பார்த்து ஓதலாமா, மனப்பாடம் இல்லை, ஒருத்தர் ஆசைப்படுறாரு. நபிலான தொழுகைகளில் ஒருத்தர் குரானை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு பார்த்து ஓதிக்கிட்டு அப்படி பக்கத்தில் வைக்கிற மாதிரி, அதுக்குன்னு ஒரு பெரிய திரும்ப போய் அப்படி வச்சு அப்படி இல்லை, பக்கத்தில் ஒரு டேபிளோ அல்லது ஒன்றா இருக்குது நின்று தொழுதுட்டு அப்படி வச்சுக்கிறாரு குரானை, அப்புறம் எடுத்து அதை பார்த்து ஓதலாம். நபிலான தொழுகைகளில் அப்படி ஒரு வாய்ப்புகளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த நபிலை கொண்டு தான் ஒன்று ஹதீஸில் வருது, இந்த நஃபிலான செயல்களை செய்தால் அவன் ஒரு ஜான் நெருங்கினால், அவன் ஒரு முளம் நெருங்கினால் நான் ஜான் நெருங்குகிறேன். அங்கு அது அது அவன் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட், அது நஃபிலுக்கு பரதுக்கல்ல. அப்ப இந்த சுன்னாவும் அந்த நவாபில்களும் தான் ஒரு மனிதனை இறைவனின் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் இதை என் நபி எப்படி செய்தார்கள் அது சுன்னத். ஒவ்வொரு காரியம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல, ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா அதுல அவர் பாக்குறாரு இதுல எப்படி நபி செஞ்சாங்க. சமீபமாக ஒரு ஹதீஸ படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. சமீபமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப கேள்வி, அந்த ஹதீஸ்ல வருது மன்கான லபு லஹு சபியுன் ஃபல்ய தஸப்பல, மன்கான லஹு சபியுன் ஃபல்ய தஸப்பல, யாருடைய வீட்டில் குழந்தை இருக்கிறதோ, பெருமானார் சொல்றாங்க எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதோ, ஒருத்தருக்கு பையனோ அல்லது பேரனோ யாரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர் அந்த குழந்தையோடு கொஞ்ச நேரம் குழந்தையாக விளையாடட்டும். எத்த சப்பான்னா குழந்தை மாதிரி ஆகி விளையாடுறது. நான் சொல்றது புரியுதா? இந்த என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் சில நேரத்தில் ஆளுக கேட்கிற இதுதான் என்டர்டைன்மெண்ட், இது என்டர்டைன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரனை முதுகுல தூக்கி வச்சு யானை ஓட்டினாங்க. நுபுவத்தினுடைய புனிதமிக்க முதுகுல பெருமானார் தூக்கி வச்சு யானை ஓட்டுறாங்க வீட்டில். ஒரு சஹாபி பார்த்துட்டார், பார்த்துட்டு கேட்டாரு நேம மத்தியத்து நேமம், நீ அப்பா நீ போகிற வாகனத்தில் உலகத்திலேயே சிறந்த வாகனம் ஓ வாகனம் தான், இந்த முதுகு வேற யாருக்காவது கிடைக்குமா? நபியினுடைய அந்த முது அந்த புனிதமிக்க முதுகு கிடைக்குமா? நீ அதுல உட்கார்ந்து யானை ஓட்டுறியே உனக்கு எவ்வளவு பெரிய உன்னை. பெருமானார் சொன்னாங்க பயணிக்கிறவர்களே மிக சிறந்த ஒரு பயணவாதி என் மீது இருக்கிறார். ஒரு நபியே கீழே வச்சு யானை ஓட்ட வச்சு மேல உட்கார்ந்து ஓட்டுறாரு, அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா அட நான் சொல்றது விளங்குதுங்களா?
சுன்ன சுன்ன.
அக்ரா பின் ஹாபிஸ் என்ற அந்த சஹாபி வந்தார் ஒரு நாள். வருகிற போது பெருமானார் தன்னுடைய அந்த ஹசன் ஹுசன் எடுத்து முத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்துட்டார், பார்த்துட்டு சொன்னாரு, என்ன முத்தம் எல்லாம் போடுறீங்க பிள்ளைகளுக்கு? எனக்கு 10 பிள்ளை இருக்கு, இதுவரை ஒரு பிள்ளை கூட முத்தம் போட்டதில்லைன்னார் அக்ரா. அப்ப பெருமானார் சொன்னாங்க, உன் மனசுல இறக்கமே இல்லையா, ரஹமத்தே இல்லையா, பிள்ளைகள முத்தம் போடாம வேற என்னையா செய்யறது? பிள்ளைகளை எடுத்து கொஞ்சுவது, அவர்களோடு விளையாடுவது, அவர்களுக்கு என்ன அதாவது விளையாடுறதுன்னா அவங்க லெவலுக்கு இறங்கி விளையாடுறது. உன புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ஜாமான் சில பேர் தூக்கவே மாட்டானே, என்னன்னு கேட்டா மூத்திரம் வெஞ்சிருவான். அப்படி அப்படி அத்தாவை அவங்க அத்தாவை தூக்கவே மாட்டாருங்க பிள்ளை, எப்படி தள்ளிய வச்சுக்கிறது. பெருமானாருடைய மடியில் எத்தனை குழந்தைகள் ஒண்ணுக்கு பேஞ்சிச்சுங்கிறது ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. பெருமானார் தூக்கி வச்ச பின்னாடி எத்தனை குழந்தைகள் பெருமானாரின் மடியில் சிறுநீர் கழித்தன, ஹதீஸ்ல பதிவாயிரு. அவங்க எவ்வளவு புனிதம் மிக்க நபி. அப்படி நினைச்சிருந்தா நபி கையிலே வாங்கியிருக்க கூடாது, நான் சுத்தமானவன், நான் பரிசுத்தம், இந்த உலகத்திலேயே பரிசுத்தம் நான் தான், தூக்கிட்டு ஓடு இருக்கணும் இல்லையே. ஒரு நபி என்ன ஓங்கி பலார் நிறைஞ்சிருக்கணும்ல, ஏடா தொழுகும் போது அல்லாஹ் ஒரு தொழுதுகிட்டு இருக்கேன் இல்லையே, அதான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அதான் பெருமானார், அதான் வழிகாட்டுதல், அதான் சுன்னா. இடையில துபாயில் இருக்கும்போது ஒரு கேஸ் ஒன்று, ஒரு சட்டம், ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதில் ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கார், ஒரு பையன், சின்ன பையன் குறுக்க ஓட, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரி குறுக்க. ஹதீஸில் வருது, ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்கே போக வேண்டாம், அது 40 ஆனாலும் சரி, 40 அப்படின்னா 40 வருஷமா 40 ஆண்டா என்னெல்லாம் தெரியல, ஒருத்தர் தொழும் போது குறுக்க, அப்படி ஒருத்தர் குறுக்க போனா கையை நீட்டி இஷாரா செய்யுங்க, அவரை காட்டுங்க, அவரை தடுங்க, நான் தொழுகை அப்படிங்கறதனுடைய அடையாளமாக அவரை நிப்பாட்டுங்க. நீங்கள் அப்படி நிப்பாட்டுகிற நிப்பாட்டுதல் கொஞ்சம் வேகமாகி அவர் மௌத்தா போயிட்டாலும் உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு ஹதீஸ்ல வருது. ஒருத்தர் தொழுகையில நின்று இருக்காரு, ஒருத்தர் டபக்குன்னு குறுக்க வந்துட்டாருன்னா இப்படிங்கிறாரு, அந்த நேரம் பார்த்து அவருக்கு எதுலயே அடிபட்டுருச்சு, டக்குன்னு மௌத்தா ஆயிட்டாருன்னா அதனால உங்களுக்கு தவறு இல்லை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இப்ப இந்த இவர் இந்த பெரியவர் தூக்குது, அந்த பையன் சின்ன பிள்ளைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு பையன், இவர் உடனே என்ன செய்யறாரு, நிப்பாட்டுறாரு அந்த பையனை, வலுப்பான் அந்த பையன் இறந்துட்டான். நடந்தது இப்ப கோர்ட்ல கேஸ் வருது. அப்ப அவர் சொல்றாரு, ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்கல்ல என் மேல குற்றம் இல்லை, அந்த பிள்ளைகள் அப்படி ஓடக்கூடாது இல்லைன்னு. இப்ப அந்த நீதிபதி சொல்றான், அதே ரசூலுல்லா தானே தான் மேல குழந்தைகள் ஏறி உட்காரும்போது, இது யாருக்கு சொன்னது? அந்த சுச்சுவேஷன் விளங்கணும்ல, எதையுமே அந்த சூழல்களோடு பொருத்தி பார்த்து. ஒரு பெரியவர் போறார், தெரியாம போயிட்டார், அப்ப நிப்பாட்டுறது தானே அது. ஒரு குழந்தை என்ன செய்யும், அது பள்ளியாச்சு ஓடும் முடியாது, அவ்வளவுதான், அது ஒரு பிஞ்சு, அது சுவனத்தினுடைய ஒரு ஒரு குருவி, அது அது அப்படித்தான பார்க்கணும். அல் வலது ரைஹானுல் ஜன்னா ஃபி துன்யா சுரூர் வஃபில் ஆகிரத்தி நூறுன்னு சொன்னாங்க பெருமானார். அல் வலது ரைஹானுல் ஜன்னா, குழந்தைகள் இருக்கிறார்களே அவர்கள் சுவனத்தினுடைய தென்றல் அது. இந்த டேஸ்டோட பிள்ளையில பாக்கணுங்க. இன்னைக்கு பல பேர் ஏன்டா பெத்தாங்கண்ணா சொல்றானா இல்லையா, எவ்வளவு சேட்டை பண்ணுது, என்ன இது பெத்து போட்டு எவ்வளவு சிரமமா இருக்கு சொல்றவங்க. சுன்னத்துக்கு மாற்றம் துன்யா சுரூர், அவர்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு இந்த உலகத்தில் கண்குளிர்ச்சி. இந்த குழந்தைகளை எப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சந்தோஷம் அது. அவில் ஆகிரத்தி நூர், கியாமத்து நாளில் அவைகள் ஒளியாக வந்து உங்களுக்கு நிற்கும். அது அதுல கீழே எழுதுறாங்க, மாவியா ரதியல்லாஹு தஆலா ஒரு பெரிய தான் பேரனோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி விளையாடினாங்க அப்படின்னு கேட்டா, இடுப்புல கயிறை கட்டிக்கிட்டு இவர் பின்னாடி போறாரு, அவர் இழுத்துட்டு போறாரு. இத இந்த இந்த வரலாறுகளையும் நாம் சேர்த்து தான் படிக்கணும் சஹாபாக்கள்கிட்ட. நம்ம வெறும் அந்த தொழுதாங்க நோம்பு அது மட்டும் அல்ல, இதையும் சேர்த்து சஹாபாக்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இப்ப இவரை வந்து ஒரு அதாவது ஒரு ஆடு மாடு மாதிரி அல்ல ஒட்டகம் மாதிரி கயிற்ற கட்டிக்கிட்டார், வயிற்றுல கயிற்ற கட்டிருக்காரு. அந்த பையன் முன்னாடி இருந்து பேரன் இழுத்துட்டு போறான், இவர் அந்த நாலு கால் வச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களா இப்படி இருக்கீங்களேன்னாரு. சில பேர் சொல்லுவான்ல, ஏன்னா வளர்ந்துருக்க சின்ன பிள்ள மாதிரி இருக்க. மாவியா ரதியல்லாஹு தஆலா யாரு, எவ்வளவு பெரிய சஹாபி, ஜலீலுல் கத்ர் சஹாபி. சாதாரணமானாலா மாவியத்து பின் அபூ சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகன் மாவியா, எவ்வளவு பெரிய பெருமானாரால் எவ்வளவு வகையில போற்றப்பட்ட அந்த சஹாபி கைத்தக்கி. அவரும் அந்த பையன் இழுக்க இழுக்க பின்னாடியே போக இவர் பார்த்து கேட்க, ஏன் வளர்ந்துருக்கிய இப்படி இருக்கீங்கள அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க, நீ பெருமானார் சொன்னதை கேட்கலையா, பெருமானார் சொன்னாங்கல்ல குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடுங்கள். அவங்களுக்கு என்னது சார், இன்னைக்கு சமூகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை இதுதான், நல்லா விளங்கிக்கிங்க. நாம் குழந்தைகளை குழந்தைகளாக அங்கீகரிப்பதே இல்லை, அவனை பெரிய மாதிரியே டீல் பண்ணுறான். ரெண்டாவது சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறோம், சொல்கிறோமா இல்லையா நிறைய நேரங்களில் மேனிஃபெஸ்டேஷன், நான் சொன்னால் நீ கேட்கணும் அவ்வளோதான் செய். அவன் ஏன்னு கேட்பான், பதில் சொல்ல தெரியாது. சில பிள்ளைய கேட்கும், ஏன் அப்போ என்ன செய்ய சொல்றிய நீ செய்யலையேங்கும், அப்படிலாம் கேட்கும். அல்லது அதுகா தானாக சில கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும், பதில் சொல்ல தெரியலை. உடனே இப்படிலாம் பேசக்கூடாது. டோன்ட் டூ, இந்த டோன்ட் டூங்கிறது எவ்வளவுனா டோன்ட் ஆஸ்க். இந்த வார்த்தை மிக மோசமான பதிவுகளை குழந்தைகள் இடத்துல ஏற்படுத்தும் இன்னைக்கு சொல்கிறான். இப்படி சொல்லக்கூடாது, அப்படி இப்படி கேட்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி பா இப்படி சொல்ல இன்னைக்கு எழுதுறான். அப்போ என்ன சார் அந்த பிள்ளைகளுக்கு வழி அப்படின்னு சொன்னால், பெருமானார் சொல்லி தந்தாங்க ஒரே வழி தான், அது இமிட்டேட் பண்ணும். குழந்தைகளுக்கு நீ பேசு படி சொல்லுன்னாலாம் அதுக்கு புரியாது, இமிட்டேட். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படி செஞ்சு பார்க்கும். நீங்கள் குரான் ஓதுனீங்கன்னா அதுவும் குரான் எடுத்து வச்சு தடவும், நீங்கள் மொபைல் எடுத்து வச்சு தடவுனா அதுவும் மொபைலில் எடுத்து வச்சான். நீங்கள் மட்டும் அவ்வளோ நேரம் மொபைலில் நோட்டி போட்டு தடவி போட்டு அப்புறம் என் புள்ள மொபைலாக நோட்டிக்கிட்டு இருக்கா, ஏன் நோண்ட மாட்டான். அவே உங்கள் வெளிப்பாடு தானே சார், வானத்தில் என்ன வந்தான் உங்க பிள்ளையும் உங்க பொண்ணும் உங்க வெளிப்பாடு தானே. அப்ப பெருமானார் சொன்னாங்க நீங்க வாழ்ந்து காட்டுறது, நீங்க செஞ்சு காட்டுறது. அந்த குழந்தை அப்படி இமிடியேட் அப்பா செஞ்சது தொழு, ஒரு வீட்டில் தொழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துச்சே. அந்த இப்ப இதுல என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி ஒருவர் தன்னுடைய குழந்தைகளோடு விளையாடி அதற்கு குரான சொல்லித்தர்றாரு அல்லது ஹதீஸ் சொல்லித்தர்றாரு, அப்படி விளையாடும் போது லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கிறாரு. நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம்ல, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இல்லாஹ இல்ல, இப்படி 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 வந்து தன்னுடைய அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அல்லவா. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் செய்கிற போது ஒரு மரக்கா தானியங்களை சதக்கா செய்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். எதை கொண்டு போய் எங்க சேர்த்துட்டான், எதை கொண்டு போய் பெருமானார் எங்க சேர்த்துட்டாங்க பாருங்க. ஓ தான் பிள்ளைக்கு வேற எதுவும் செய்யல, அது கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இவர் ஜாலியா அப்படி அந்த பிள்ளைக்கு கொச்சரிப்பு காட்டிக்கிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று சொல்லித்தரா, லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தராரு, பிஸ்மில்லா சொல்லணும் கண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஒரு மரக்கா ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு மரக்கா தானியத்தை சதக்கா செய்த நன்மை. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், இதுதான் சார் சுன்னா. இப்ப நம்ம கேட்கறோம்ல, நான் என்ன செய்யறது காலையிலே சாயங்காலம் இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யணும், பிள்ளைகளோட விளையாடி பழகணும், பிள்ளைகள பார்க்கணும். இன்னைக்கு இல்லையே, பார்க்கவே இல்லையே. ரெண்டாவது தன்னுடைய அந்த சிந்தனையால் அந்த பிள்ளைய வருத்தெடுக்குன்னு நினைக்கிறேன். அவன் தலையில என்ன சொல்றனோ நீ அதை கேட்கணும், நான் சொல்றத நீ செய்யணும், அவ்வளவுதான். நான் இது படிக்கணும்னு நினைச்சா என்னால் முடியல, நீ படிக்கணும் அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுக்கும் ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, அக்ரிமும் அவ்வளோ அதற்கும். நாளைக்கு வயசான பின்னாடி உங்கள் குழந்தை உங்களை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், உங்களை வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களை பெற்றோராக மதிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிள்ளை பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் அக்ரிமும் அவ்வளோ அதற்கும். உலகத்தில் வேற எவனும் சொல்லலை. ஆனர், ஆனர் யுவர் சில்ட்ரன் பெருமானார் சொன்னாங்க. ரெஸ்பெக்ட், யாராவது சொல்லுவாங்க ரெஸ்பெக்ட் யுவர் சில்ட்ரன், உங்க பிள்ளைய நீங்க முதல்ல மதிங்க, உங்க பிள்ளைய நீங்க முதல்ல ஹானர் பண்ணுங்க, நீங்க கொண்டாடுங்க. எப்ப பார்த்தாலும் டிஸ்கரேஜ்மெண்ட் இல்ல, அந்த புள்ள வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு, இந்த புள்ள அந்த மார்க் எடுத்திருக்கு, காலை கழுவி குடி, மூத்தத்தை வாங்கி குடி, என்ன இது எப்படிலாம் பேசுறாங்க. நாலு பேர் நிற்கும் போது அவன் ஏதாவது செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவனை டிஸ்க், ஏ ஆமாம் நீ செஞ்ச எனக்கு தெரியும் போடா சொல்றான். பெருமானம் சொன்னாங்க இது அப்படியே போய் முள்ளாக தைக்கும். அப்போ நாளைக்கு அந்த பிள்ளையும் அதே மாதிரி உங்கள் வயதான காலத்தில் நடப்பார். அக்ரிமு அவுலாதக்கும் வ அஹ்சினு அதபஹும், அவர்களுக்கு அழகிய வழிகளை சொல்லித்தாருங்கள். அழகிய அந்த முதல்ல நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்கள கூப்பிடுங்க, முத்தம் போடுங்க, அந்த பிள்ளைகளை அணைச்சு முத்தம் போடுங்க. சொன்னாங்க முத்தம் போட்டு தன் அந்த குழந்தைகளை கெட்டி பிடிச்சி அப்படி முத்தம் போடுவாங்க. தன் பேரன்கள் மட்டுமல்ல எந்த குழந்தைகளை பார்த்தாலும் பெருமானார் எடுத்து முத்தம் விடுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல அதிகப்படியாக போய் வருகிறது, இன்னொரு ஹதீஸ்ல கொஞ்சம் மேல போய் சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையான நிலை, வெளியே எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நேர பள்ளிக்கு வருவாங்க, ரெண்டு ரக்காய் தொழுவாங்க, அங்கிருந்து நேர அன்னை ஃபாத்திமாவினுடைய வீட்டுக்கு தான் போவாங்க. அன்னை ஃபாத்திமா திருமணம் முடிக்கிறது வரையும் நேர வீட்டுக்கு போய் முதல்ல ஃபாத்திமாவை தான் கூப்பிடுவாங்க. எப்ப ரசூல் வருவாங்கன்னா அந்த ஊர் எதிர்பார்க்கும், அந்த வீடு எதிர்பார்க்கும், அந்த எல்லாரும் எதிர்பார்த்துட்டு நிற்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரெண்டு ரக்காயை தொழுதுட்டு நேரம் வந்து தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமாவை கூப்பிட்டு ஃபாத்திமாக்கு ரெண்டு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்ற யார்ட்டையுமே பேசுவாங்க. இது எந்த அளவுக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, திருமணம் முடித்து கொடுத்தாச்சு, அலி கணவர் ஆயிட்டாரு, அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க, இன்னொரு வீட்டினுடைய மனைவியாக பொறுப்பாளராக அங்கே இருக்கிறார்கள். பெருமானார் தொழுதுட்டு நேரத்தாமாக ஃபாத்திமா வீட்டுக்கு போவாங்க. அங்க ஃபாத்திமா இங்க வாமாம்பாங்க, பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்பாங்க, அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. சொன்னதல்ல, செஞ்சு காட்டினாங்க. ரெஸ்பெக்ட் யுவர் சில்ட்ரன் எல்லா வகையிலையும். அது என்ன ஈர கொழுந்துன்னாங்களே, என்னுடைய ஈரல் கொழுந்து. இப்படி நீங்க பிள்ளைகிட்ட நடந்து பாருங்க, அது எப்படி மீண்டும் நடக்கும்? உலகம் அதுதான், நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை தானே திரும்ப கொடுக்கும். அதை எரும மாடுன்னா இன்னொரு நாளைக்கு எரும மாடுக்கும். நம்மள கொடுக்கறது தானே சார் திரும்ப வரும். அந்த பிள்ளைகிட்ட அப்படி பேசினா அது என்ன நடக்கும்? தவறான நேரங்களில் கண்டிப்பது என்பது ஒன்று இருக்கிறது. எல்லா நேரமுமே கண்டித்து கொண்டே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ரெண்டாவது அவங்களை மதிக்கணும், அவங்களை ஒத்துக்கணும். அசினும் அதபகும், அவங்களுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுவான், அவன் ரியாக்ட் பண்ணுவான். நீங்க நான் தான் இப்படி பேசுவேன், ஆனா நீ அப்படி பேசக்கூடாது கண்ணு அப்படின்னா அது உலகத்தில் நடக்குமா? இது உலகத்தில் நடக்குமா? இது சுன்னா சார், நல்லா எழுதி வச்சுக்கோங்க மனசுல. பிள்ளைகளை எடுத்து முத்தம் போடுவது, பிள்ளைகள் வளர்ந்த பின்னாடியும் கூட அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது, அவங்க பேசுறத கேட்கறது, அவர்களோடு சேர்ந்து விளையாடுவது. அந்த இடத்துல பெரிய ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்க. தான் அப்படிங்கக்கூடிய அந்த அகந்தையை உடைச்சாங்க ரசூல்லா. வெளியே பெரிய ஆளுங்க அவர், விவிஐபி, வெளியே பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், பெரிய ஆள் அங்க வெளியே அவருக்கு முன்னாடி யார் அப்படி கட்டிச்சிட்டா இருப்பார். ஆனா வீட்டுக்கு வந்தவொடனே அதே மாதிரி இருக்கார். நான் யார் தெரியும்ல, டாக்டர், நான் ஊசி போட்டு விட்டுருவேங்கிறார் வீட்டில் வந்து. அப்படி நான் பெரிய ஆள், எனக்கு இதே மாதிரி தான் இங்கே உட்காந்துருப்பேன், எனக்கு அது கொண்டு வந்தேன். பெருமானார் விளையாடி காமிச்சாங்களே, வீட்டு வேலைகளை பார்த்து காமிச்சாங்களே. இந்த இது வந்து சுன்னா. நான் சொல்றது விளங்குதா? இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது சுன்னா. இதை செய்யும் போது என் நபி செஞ்சாங்க, நானும் செய்கிறேன்னு ஒருத்தர் செஞ்சா அது சுன்னா. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடியது, வாழ்க்கையில நூறு கொண்டு வரக்கூடியது. நூறு பெருமானாருடைய சுன்னத் என்ன? நூறு ஒளி, ஒளியை கொண்டு வரக்கூடியது இந்த செய்தி தான். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த நூறுக்கு உதாரணமாக அந்த முன்னாடி உள்ளதை பூரா எழுதுறேன். அப்பையிலிருந்து தேடப்பட்ட நூறு, அது அப்பையிலிருந்து தேடப்பட்ட ஒரு பேரொளி. நான் சொன்னது எதுவுமே ஹதீஸ்ல, லைஃப்ல, சகீஹ்ல, வரலாறுல இப்படி வந்தது இல்லை. ஆயத்துல எல்லாம் சொல்றான். நான் சொன்னது எல்லாமே மேல சொன்னது. நபிமார்கள் இடத்துல ஒப்பந்தம் வாங்கியது இந்த நபிக்காக வேண்டி குரான்ல தான் வருது. ஈசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சது குரான்ல தான் வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பின்னால் அகமது வருவாங்க குரான்ல தான் வருது. இது எல்லாமே பெருமானார் வருவாங்க 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 அப்படின்னு சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளும் குரான் தான் நமக்கு சொல்லி தருகிறது. அதை நம்ம முதல்ல உள்வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார், அல்லாஹ் இந்த வானம் பூமியினுடைய பேரொளியாக இருக்கிறார். இப்ப இந்த நூறு அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறான். நூறு அப்படின்னு சொன்னா என்ன? ஒளி அப்படிங்கிறதுக்கு பலவிதமான வார்த்தைகள் குர்ஆன்ல பயன்படுத்தப்படுது. தியா அப்படிங்கக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நூறு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இதுக்கெல்லாம் வித்தியாசங்கள் என்ன, இதனுடைய புரிதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நூறு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிறார். அந்த டிஃபைன் பண்ண அப்படின்னு சொன்னா, டிஃபைன் வாட்ஸ் நூறு, நூறுனா என்ன அப்படின்னு அதனுடைய விளக்கம் சொல்லுங்கள். அதுல சொல்றாங்க, லாஹிரும் பி நஃப்ஸி முதஹிரும் லிகைரி. நூறு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, லாஹிரும் பி நஃப்ஸி, அது தன்னைத்தானே வெளிப்படுத்தும் அல்லது தன்னைத்தானே காட்டும். முதஹிரும் லிகைரிஹி, வேறு பொருட்களையும் அது இருக்கிற இடத்தையும் அடையாளம் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சூரியன் காலையில் பெருமாண்ட அளவுக்கு உதிக்குது, அதிலே ஒளி இருக்கிறது, அதனுடைய ஒளி நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வரையும் வருது. இங்கிருந்து நாம் இந்த ஒளியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சூரியன் வந்துருச்சு அப்படின்னு. ஏங்க இது விடிஞ்சிருச்சா இல்லையா, சூரியன் வந்துருச்சா இல்லையான்னு இருங்க, போய் கதவை திறந்து பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு யாரும் போகிறோமா? ஜன்னலில் வெளியே சூரியன் வந்துருச்சு, இந்த ஒளி இருப்பதே அதனுடைய அடையாளம், அங்கே மேலே வந்துருச்சுன்னு. சரி, அது எப்படி வந்துச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, நீங்கள் என்ன பார்த்தீங்களாண்ணா? ஒருத்தர் உடனே என்ன செஞ்சார், எப்படிங்க சொல்கிறீங்க அது பாருங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு டார்ச் லைட் அடித்து சூரியனை காமிக்கிறார், இந்த வந்துருக்கு பாருங்க. யாராவது அப்படி பார்ப்பானா, சூரியன் ஒளியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னங்க அது, இங்கே வெளி வெயில் வந்துருச்சுங்க, நீங்கள் எங்கே சூரியன் வந்துச்சுன்னா இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஒரு பெரிய டார்ச் எடுத்து அடிக்கிறார், இங்கேருந்து அங்கே பாருங்க அந்த இருக்கு பாருங்க அப்படியா, அடித்தாலும் தெரியாது. அப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, வாஹிரும் பினப்சி, அது ஒளியை முதலில் தானாக வெளியாக்கும், அதை நீங்க டார்ச் அடிச்சு பார்த்து தேடி கிடைக்கிறது அல்ல. நல்ல நான் சொல்றது புரியுதா, கொஞ்சம் இன்டெப்த் செய்தி இது, சும்மா மேலோட்டமான ஒரு செய்தியை மட்டும் நான் இது சொல்றேன். இது வந்து ரொம்ப ஒரு புரிதலுக்குண்டான ஒரு தேடுதலுக்குண்டான ஆயத்து, ஒரு சாதாரணமான ஒரு ஆயத்தல்ல, அல்லாஹ் நூறு சமவாத்திங்கிறது. அப்ப முதுஹிருன் லிகைரி, எதெல்லாம் வெளியில இருக்கிறதோ, எதன் மீதெல்லாம் அந்த சூரியன் படுகிறதோ அதையெல்லாம் காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு, அது எல்லாமே தெரியுது. வெளிச்சம், சூரியன் போயிருச்சு, இது எல்லாம் காணா போச்சு, போச்சா இல்லையா? சூரியன் நைட்டு மறைஞ்சிருச்சு, கரண்ட் இல்ல, எல்லா இடமும் இருட்டா இருக்கு, அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு, அவர் ரூம் எங்க இருக்கு தெரியாது, அவர் வாட்ச் எங்க இருக்கு தெரியாது, தெரியுதா இல்லையா? தெரியாது. அப்போ இதுல ரெண்டு இன்னொரு செய்தியும் எழுதுறாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா கண்ணுக்குள்ள வெளிச்சத்தை தந்திருக்கான், கண்ணுக்குள்ள வெளிச்சம், அந்த கண்ணுக்குள்ள வெளிச்சம் இருந்தாலும் கூட வெளியில ஒரு வெளிச்சம் வேணும், இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் அந்த பார்வை அடுத்தடுத்துக்கு மேலப்படும். கண்ணில் வெளி இருக்கு, வெளியில ஒளிச்சம், வெளியில உள்ள ஒளிகள் இல்லை அப்படின்னா தெரியாது. வெளியில எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது, கண்ணுக்குள்ள ஒளி இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் தெரியாது. அப்ப உள்ளேயும் வெளிச்சம் இருக்கணும், சூரியனுக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்கணும், அது மற்றதையும் காட்டக்கூடிய வெளிப்புறமான வெளிச்சம் வேண்டும். இதுக்குதான் வந்து நூறு அப்படின்னு சொன்னாங்க. நூறு அப்படின்னு சொன்னா தன்னைத்தானேவும் அது ஒளியால் வெளிப்படுத்தும், அது அடுத்த பொருட்களையும் ஒளிப்படுத்த செய்யும், இதற்கு பேர் தான் நூறு என்று சொல்லப்படும். இப்ப இந்த செய்தியில எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் இந்த இடத்திலே நூறு சமாவாத்தின்னு சொல்றான், வானம் பூமியினுடைய ஒளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நாம் பார்க்கிற இந்த ஒளி இதுதான் அல்லாஹுவா அப்படின்னு இந்த ஆயத்துல அல்லாஹ் நூறு சமாவாத்தின்னா நாம் பார்க்கிறோம்ல இந்த ஒளி, இந்த லைட்டு, இதுதான் அல்லாவா அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் எல்லா இமாம்களும். இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், ஒளி அப்படிங்கிறதுக்குரிய அந்த வார்த்தையின் அர்த்தம் இருக்கிறதல்லவா, அதனுடைய அந்த வார்த்தையினுடைய தெளிவும் அர்த்தமும், அது எல்லா வகையிலையும் அந்த ஒளின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்தால், இந்த ஆயத்தில் அது அல்லாஹுவினுடைய தாத்தை குறிப்பதல்ல அப்படின்னு எழுதுறாங்க. அல்லாஹுவினுடைய தாத், அல்லாஹுவினுடைய உள்ளமை குறிப்பதல்ல, அல்லாஹுவினுடைய சிஃபாத், அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த குணம். அல்லாஹுக்கு நூறு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, நூறு அப்படின்னு சொன்னா முனவ்விர், முனவ்விர் இஸ்மு ஃபாயில் சொல்லுவாங்க, மற்றதை எல்லாம் ஒளிப்படுத்தக்கூடியவன், அந்த சிஃபத்து தானே ஒளிய அல்லாஹுவினுடைய தாத் அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹுவினுடைய தாத், அவனுடைய உள்ளமை தான் இந்த ஒளிகள்லாம் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் இன்றைக்கு நேற்று இருப்பவன் அல்ல. ஒரு கிதாப் எழுதுறான், வரா உல் வரா, வரா உல் வரா, அவன் மிக 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 நுட்பமான மறைந்து இருக்கக்கூடிய ஒருவன், தன்னை எந்த வகையிலும் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய, இந்த உலகம் படைப்பதற்கு முன்னுண்டான காலத்தில் இருக்கக்கூடியவன் அதும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஏதோ இந்த காலத்தில இருந்தோம். அதனால இப்ப அந்த ஒளி எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வினுடைய ஒளி எங்க, அது அல்ல, அல்லாஹு தன்னுடைய வழிகாட்டுதல்களை வானம் பூமிக்கு தருகிறான், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா அல்லாஹுவினுடைய உள்ளமையோடு இந்த ஒளிகளை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு ஒளி போயிருச்சு, இப்ப அப்ப அல்லாஹ் ஒளி காணா போச்சா அமிக்க, நான் சொல்றது விளங்குதா? அதனால அல்லாஹுவினுடைய தாத்தின் ஒளியாக, என்ன பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய தாத்தை பத்தி சிந்திக்காதீங்க, உங்களுடைய சிந்தனை ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது. சஹாபாக்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி செய்திகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, இறைவனுடைய தாத்தை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டாம், உங்க மூளைக்கு அந்த அளவுக்கு அளவு இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல சார், ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி, இவ்வளவுதான் இது போகும் அப்படின்னு. எந்த மனித மூளைக்குமே அந்த அளவுக்கு மேல போறதுக்கு அல்லாஹ் அறிவை தரல, அவன் அடைந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹுவை பார்க்கிற அந்த வாய்ப்பை தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தரட்டும், சோனத்தில் அல்லாஹ் கொடுப்பான்னு வருது. அப்ப அந்த பாக்கியம் அந்த நேரத்தில் அல்லாஹ் அதற்குரிய வகைகளை இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி தரும். அன்னை ஆயிஷா கேட்டாங்க, ரசூலே நீங்க மேராஜுக்கு போனீங்களா அல்லாஹ்வை பார்த்தீங்களான்னு. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு ஹதீஸ்ல வருது, இமாம்கள் கிதாபுகள் எழுதுவாங்க, ரசூல்லாட்ட கேட்குறாங்க அல்லாவை போய் சந்திக்க போனீங்களே நாயகமே அல்லாவை பார்த்தீங்களா அவன் எப்படி இருந்தான் அந்த அல்லாஹ். நூறுன் அண்ணா ஆரா பெருமானார் கேட்டாங்க, நூறுன் அண்ணா ஆரா அது ஒரு பேரொளி, நான் எப்படி பார்க்க முடியும் அண்ணா ஆரா அது ஒரு அவ்வளவுதான் சொல்ல முடியும், அவ்வளவுதான் அந்த டெபினேஷனை தவிர அதுக்கு மேல சொல்ல முடியாது, அது ஒரு பேரொளி அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த நபியினுடைய வழிகாட்டுதல் தாத்தை பத்தி, அல்லாஹுவினுடைய தாத் எப்படி இருக்கும் என்பதை பத்தி பேசினா மிகப்பெரிய குழப்பம் வரும். இப்ப இடையில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, அல்லாஹுக்கு கை இருக்கு கால் இருக்கு, இவங்க அல்லாஹுக்கு கை இருக்குமா, ஒரு விவாதமே நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு கூட்டம் அல்லாஹுக்கு கை இருக்கு, கையினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கேன் அது கை தான், முகம்னா முகம் தான், இன்னொரு கூட்டம் அதெல்லாம் இல்லை. அப்பந்தான் நான் எழுதியிருந்தேன் கீழே, ஏண்டா முட்டாப்பெல்லாம் எதை பத்தி விவாதம் செய்யறதுன்னு கூட அறிவில்லை, இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா. பெருமானார் பேச வேண்டாம்னு ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அல்லாஹ் நிரந்துக்கணும், அதுல போய் இல்லைங்க என்னுடைய இதை வலிமையை காட்டி நான் வந்து அல்லாஹை நிரூபிச்சிட, அல்லாஹை நிரூபிக்கிறதுக்கு நீ தான் வேணுமா, நான் சொல்றது இளங்கல்ல ஒன்ன மாதிரி ஆளுகளை கொண்டுதான் அல்லாஹை நிரூபிக்கணுமா. அதனால பெருமானார் சொன்னாங்க அந்த விஷயத்திற்கு போவாதீர்கள், ஏன்னா காரணம் இருக்கு, உன் அறிவு விளங்காதியா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே, ஒரு அளவுக்கு மேல ஒருத்தன் சிந்திச்சான் ஒரு படிப்புலே பாருங்க, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு அளவுக்கு மேல படிச்சானா லூஸ் ஆயிடுறான். நான் எனக்கு தெரிந்த மாணவர் ரொம்ப பயங்கரமா பிளஸ் டூல ஒரு மாணவன் படிச்சு எக்ஸாம் போற அன்னைக்கு காலையில அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டான், இந்த எங்க ஊர்ல அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டான் பயங்கரமா, நைட்டு படிச்சு காலையில படிச்சு நல்ல படிக்கிற பையன் அவங்களால விடுபட முடியல, போச்சு படி போச்சு எல்லாமே போச்சு. அதனாலதான் எல்லாமே மாடரேட், அளவா இருந்தா போதும், ஒரு அளவுக்கு மேல போனோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் கசந்து போயிரும், அல்லது அது நிலைமை மாறி போயிரும், புத்தியே பேதலிச்சு போயிரும். அப்ப அல்லாஹ்வை பத்தி சிந்திக்காதீங்க, சிஃபாத்துகளை சிந்திங்க. இந்த இடத்துல சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய நூறின் வெளிப்பாடாக வானம் பூமியில் உள்ள அந்த மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான். இது வந்து எல்லா இமாம்களுடைய எல்லா முஃபஸ்ஸிரீன்களுடைய யோகோபித்த வார்த்தை. ஹாதியுன் வானத்துல பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்ற மலாயிக்கத்துமார்கள் எல்லாருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய அவர்களை சரியான வழியில் செலுத்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். ரெண்டாவது சொன்னாங்க இந்த வானம் பூமியினுடைய தத்பீர், இந்த வானம் பூமி செயல்படுது அல்லவா, சூரியன் டெய்லி வருது சந்திரன் வருது மாறி மாறி இருக்கக்கூடியது, வானத்தில் அதாவது மலாயிக்காமார்களை கொண்டு ஒளிப்படுத்தியது, பூமியில் நபிமார்களை கொண்டு ஒளிப்படுத்தியது, இது எல்லா வேலையும் செய்கிறவன் ரப்புல் ஆலமீன். அப்போ இந்த வானம் பூமியினுடைய தத்பீராத்துகள் இது எப்படி நடக்கணும் அப்படிங்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடியவன் அல்லாஹு தஆலாவாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லறன்னா அல்லாவே நேரடியான நூறு, சில பேர் அப்படியும் எழுதுறாங்க இது அல்லாஹ்வினுடைய ஜோதியில் உண்டானது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த ஹல்க் இருக்கிறதே இது இருளில் இருந்தது, இது தெரியாம இருந்தது, இந்த ஜீவராசிகள் இருக்கிறதே தெரியாது, யாரும் யாருக்கும் தெரியுமா, இன்றைக்கு ஒளிகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் வெளிச்சம் இல்லாமல் இருந்திருந்தா நம்மளை யாரும் யாரும் அடையாளம் காண முடியுமா, எல்லாமே இருட்டில் இருக்காங்க சார், பிறந்ததுல இருந்து இருட்டு தான், கல்யாணம் முடிப்பானான்னு கூட தெரியாது, முடிக்க மாட்டான், சாப்பிடுவானான்ட்டு எல்லாம் எப்போ பார்த்தாலும் இருள் சூழ்ந்தே இருக்கிறது, இருக்க முடியுமா. அப்ப இந்த மனித இனத்தை இந்த சிருஷ்டியை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா அந்த தன்னுடைய அந்த நூரை அந்த வெளிப்படுத்துதலை ஏற்படுத்தினான். இந்த இந்த சிருஷ்டி வர்றதுக்கு காரணம் இது ஒன்றை ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு, இதெல்லாம் அடையாளமான ஒரு உலகங்கள் தானே, அடையாளமான இதுல உள்ள காலங்களும் அடையாளமான காலங்கள் தான், அல்லாஹ்வுக்கு காலம் கிடையாது அவன் தனித்தவன் அப்படிலாம் சொல்றோம்ல, இது நம்ம இருக்கக்கூடியது இந்த ஸ்பேஸ் இருக்கிறதே இது காலத்தோடு ஒற்றியது, இதுல வாழ்ந்தா இப்படித்தான் வாழ முடியும், இதை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஸ்பேஸ்ல போய் ஒருத்தர் வாழ்னாருன்னா மாறும் காலங்கள், இங்க 50 வருஷமா இருக்குது அங்க 100 வருஷமா இருக்கும், டைமிங் ஸ்பேஸ் இன்னைக்கு சயின்ஸ் அதை ஒத்துக்கிறான் இல்லையா, அப்ப அல்லாஹு தாலா இந்த சிருஷ்டிகளை, வானத்தை, பூமிகளை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி காண்பித்தான். அதனாலதான் நம்ம கண்ணுக்கு ஒளி இருக்கு. இந்த கண்ணுக்குள்ள என்ன இருக்கு? ஆடு இருக்கும் போது அந்த கடையில போய் நின்று பார்த்து இப்படி அறுத்தன்னா கொஞ்சோண்டு தண்ணி கலங்கலா கருப்பா வரும், அவ்வளவுதான். இந்த கண்ணை இப்படி அறுத்து விட்டு ஆட்டு கண்ணை அறுத்து விடுறாரு இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷ கண்ணுக்குள்ளேயும் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு அந்த கருப்பா ஒண்ணும் இப்படி பிதுக்கி விட்டா அப்படி வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல என்ன சார், எந்த எங்க இருந்து சார் லைட் வந்துச்சுன்னா அல்லாஹு கொடுத்தான், அல்லாஹு கொடுத்த ஒளிதான். நிறைய பேருக்கு இதே மாதிரி கண்ணு இருந்து தெரியறது அல்ல சொல்றது, அது அவன் கொடுத்த கொடுப்பினை கொடுத்து அல்லாஹு தாலா அவற்றை எல்லாம் பார்க்கிறான். அதெல்லாம் பாருங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த வானம் பூமியை ததுபீர், அதை நடத்துகிற வழிகாட்டுதலை செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த ஆயத்துக்கு ஒரு கருத்து. இதே மாதிரி நிறைய செய்திகளை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி கொண்டே போகிறார்கள் இந்த ஆயத்துக்கு. இதே மாதிரி நிறைய இன்னும் கருத்துக்களை, ஏன் அப்படின்னு கேட்டா நூறு அப்படிங்கிறது, இப்ப நூறு அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய நூர், அது ஒரு விதமான நூர். பெருமானாருடைய நூர், குரான் கொடுக்கப்பட்ட நூர், அது ஒரு விதமான வழிகாட்டுதலுடைய நூர். மனிதர்களுக்கு சாமானியமான மூமின்களுக்கு நூறு உண்டான உண்டுன்னாங்க பெருமானார். அல்லாஹ்வுக்கு இருக்கிற நூர் தனி, நாயகத்தினுடைய நூர் தனி, மனிதர்களுக்கு சாமானியம் மனிதர்களுக்கு நூறு உண்டான உண்டுன்னாங்க. எப்படி சொன்னாங்க நாயகம் அலைஹி ஸல்லம், யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹஃபை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மேலிருந்து ஒரு ஒளி இங்கிருந்து மேல வரையும், எவர்கள் தொடர்ந்து குரானை ஓதுகிறார்களோ மலக்குமார்கள் நட்சத்திரம் மாதிரி இங்கிருந்து ஒளிர்கிறார்கள். தே ஆர் கிளிட்டரிங், ஹதீஸ்கள்ல வருது மலக்குமார்கள் அங்கிருந்து பாக்குறாங்க. குரான் ஓதக்கூடிய வீடுகள் இங்கிருந்து நட்சத்திரம் மாதிரி அப்படி ஒளிருது, இங்கிருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு லைட். இதே மாதிரி சூரத்து கஹஃப ஓதக்கூடியவங்க ஒளியோடு இணைக்கப்படுகிறார்கள் மேலிருந்து, இங்கிருந்து மேல அடுத்த வாரம் வரையும் அந்த ஒளி அவருக்கு தலைக்கு மேல நின்றுகிட்டே இருக்கு அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. அப்ப இவங்களுக்கும் லைட் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் பள்ளிக்கு போறாங்களோ அப்போ ஒரு துவா ஓதுவாங்க. பள்ளிவாசல்களுக்கு போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான நிலை, ஒரு துவாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டே தான் போவாங்க. அதே மாதிரி பள்ளியிலிருந்தும் வரும்போது, நம்ம இப்ப பள்ளியாச்சலுக்கு வண்டியில வர்றோம் நடந்து வர்றோம் இப்பெல்லாம் வரும்ல, அதுக்காக வேண்டி இந்த துவாவை சொல்றேன். இது ஒரு அழகான அற்புதமான துவா. அதுல பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தில் என்னுடைய கல்புல நூரை இறக்கி தருவா, என்னுடைய இதயத்தை என்னுடைய ஹார்ட் வந்து அது நூறாக ஆகணும். வஃபி லிசானி நூரா, என்னுடைய நாவில் நூரை ஆக்கித்தா. வஜ்அல் ஃபீ ஸம்ஈ நூரா, என்னுடைய காது என்னுடைய கேட்கும் புலன் அதை ஒளியாக ஆக்கித்தா. வஜ்அல் ஃபீ பஸரி நூரா, என்னுடைய பார்வையை நூறாக ஒளியாக ஆக்கித்தா. வஜ்அல் ஃபீ கல்ஃபி நூரா, எனக்கு பின்னே. வஜ்அல் ஃபீ அமாமி நூரா, எனக்கு முன்னே. வஜ்அல் மின் ஃபௌகி நூரா, எனக்கு மேலே. வஜ்அல் மின் தஹ்தி நூரா, எனக்கு கீழே. அல்லாஹும்ம அதினி நூரா, அல்லாஹும்ம ஜித்னி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய ஒளியை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பாயாக. புகாரி முஸ்லீம்ல வருது இந்த ஹதீஸ், முத்தஃபக்காலை ரெண்டு இமாம்களும் எழுதி இருக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானார் பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா. அப்ப மனிதர்களுக்கும் என்ன இருக்கு, ஒளி இருக்கு. இவங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பிரகாசத்தை கொடுத்துருக்கான். ஹதீஸ்களில் வருது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு பொதுவாக எந்திரித்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் கேட்கப்பாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அந்த அந்த நூறு சமாவாதி வல் அர்த், அல்லாஹுவே உனக்கே புகழ் அனைத்தும். தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சா இடையில எந்திரிச்சா இந்த துவாக்களை ஓதணும். ஹதீஸ்களில் வருது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் சில வேளைகள் புரண்டு படுக்கிற நேரத்தில் முழிப்பு வந்துச்சுன்னா உடனே வந்து அல்லாஹுவை புகழ்வார்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த வார்த்தைகளை பெருமானார் சொல்லுவார்கள். புரண்டு படுக்கிற போது முழிச்சிடுறார், சில நேரத்தில் முழிப்பு வந்து எந்திரிச்சிட்டு கொஞ்சம் இப்படி திரும்பி படுத்து அப்புறம் அப்படியே தூங்கிடுவோம் அவ்வளவுதான். ஆனா அந்த புரண்டு படுக்கிற நேரத்தில் கூட பெருமானார் அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள்ங்கிறது ஹதீஸ்களில் சொல்லப்படுது. இது வந்து தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கும் போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அந்த நூறு சமாவாதி வல்லம், அல்லாஹுவே நீந்தான் வானம் பூமியினுடைய ஒளியாக இருக்கிறாய். அந்த ஒமன் ஃபீஹின், இன்னும் அந்த வானம் பூமியில இருக்கக்கூடியவர்களுக்கும் நீ தான் வழிகாட்டியாக ஒளியாக இருக்கிறார். வலக்கல் ஹம்து அந்த கையுமுஸ்ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின், நீ தான் இந்த வானம் பூமியில இருப்பவர்களை நிலைக்க கூடியவனாக, நிலைக்க வைக்கக்கூடியவனாக, ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வினுடைய ரஹமத் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கையை அசைப்பதும் ஒரு கண்ணை அசைப்பதும் இதுதான் நமக்கு அகீதான்னு சொல்லித்தனாங்க. நம்முடைய அகீதா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களாக எதையும் செய்வதில்லை, அல்லாஹுவினுடைய துணை கொண்டு செய்து கொண்டே. ஒரு நிமிஷம் அது நின்றுச்சு அப்படின்னு சொன்னா இங்க பொம்மலாட்டம் மாதிரிதான் நின்று போயிடும். அங்க உள்ள கயிறு நின்றுச்சுன்னா நின்றுரும். அப்ப ஒவ்வொரு நிமிடமும் இயங்குவதற்கு அல்லாஹுவினுடைய அந்த வழிகாட்டுதல் தேவைங்கிறத தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சுட்டு பெருமானார் சொல்லுவாங்க, லக்கல் ஹம்த், உனக்கே புகழனைத்தும் யா அல்லாஹ், இந்த வானம் பூமியினுடைய ஒளியும் இந்த வானத்தின் பூமியிலே உள்ளவர்களுடைய அந்த நடவடிக்கைகளினுடைய செலுத்துபவனும் நீயாக இருக்கிறாய் அப்படின்னு பெருமானார் சொல்லுவாங்க. சரி, இப்ப இதுல ரெண்டாவது அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்றான். இந்த இடத்துல மசலு நூரிஹி கமிஷ்காத்தி, இன்னும் இதுல சில செய்திகளை எழுதுறாங்க. ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரிம் ரப்பி. இந்த கூட்டம் மட்டும்தான் இதை நம்புது, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை கொண்டு நம்மை வழிபெற செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வழிகாட்டுதல்கள் என்னெல்லாம் உண்டோ அது அல்லாஹுவினுடைய ஒளியை கொண்டு நடக்கிறது அல்லாஹ். அதனாலதான் லக்கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், உங்களிடத்திலே அல்லாஹுவினுடைய தூதரான பேரொளியும் வேதமும் வந்திருக்கிறது. வலக்கது அன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா, இன்னொரு இடத்துல வேதத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான் அது ஒரு பேரொளி. நீங்க நினைக்க வேணாம் நபிங்கிறவரு அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அப்படி இருக்கக்கூடிய கை கால் கண் அப்படி அப்படி ஒண்ணு. வேதம் அப்படிங்கறது நீங்க இப்படி தொட்டு தடவி பாக்குற மாதிரி நீங்க எடுத்து பேப்பர்களை திருப்பி அந்த வார்த்தைகளை பாக்குறீங்கல்ல, அது ஒண்ணு. ஆனா உண்மையாக இந்த நபியும் வேதமும் இருக்கிறதே ரெண்டு லைட், ரெண்டும் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒளி. அது அதான் பேரொளி அப்படிங்கறத ரெண்டையும் அல்லா வேதத்தையும் சொல்றான் நபியையும் சொல்றான், இது ஒரு பேரொளி. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரிம் மிர் ரப்பி, எவர் ஒருவர் இந்த சத்திய மார்க்கத்தில் எவர் அஃபமன் ஷரஹல்லா, யாருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய இதயத்தை விரிவுபடுத்தி விட்டானோ, லில் இஸ்லாமி மார்க்கத்திற்காக வேண்டி, ஃபஹுவ அலா நூரிம் மிர் ரப்பி, அவர் அல்லாஹுவினுடைய ஒளியின் வழிகாட்டுதலில் இருக்கிறார். யாருடைய இதயத்தில் இஸ்லாம் புகுந்துருச்சோ, அந்த இஸ்லாமியப்படி வாழ வேண்டும் என்கிற எந்தம் வந்துருச்சோ, ஒருத்தர் முஸ்லீமாக ஷஹாதத்தினுடைய கலிமாவை சொல்லி நாம் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறாரோ, அங்கிருந்து ஒரு லைட் அவருக்கு கிடைச்சிருது. அந்த ஒரே காரணத்தினால்தான் ஒரு முஸ்லீம் ஹராமான செயல்களை செய்கிற போது தடுமாறுறான். ஒரு முஸ்லீமுக்கு அவ்வளவு சீக்கிரம் போய் என்ன செய்ய முடியாது, ஒரு ஒரு சிகரெட் குடிக்கிறாரு ஒருத்தர், அது இன்னைக்கு சாதாரணமாக அது யாராவது வந்தா கூட ஒரு தொப்பியை பார்த்தோன்னா உள்ள இழுத்துக்கிறாரு, இப்படி பின்னாடி மறைச்சிக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, பாய் இங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இங்க சரக்கு சாப்பிடுறாங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன் பாய் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வேணாம் நமக்கு ஆகாது சொல்றானா இல்லையா, சொல்றானா இல்லையா. அப்படியே சாப்பிடக்கூடியவனும் கூட அந்த ஹராத்து பயந்து பயந்து இது செய்யலாமா வேண்டாமா, இது அல்லாஹ் பிடிச்ச ஒளியின் வழியில் நீங்கள் இருக்கிறீர்கள், மேலிருந்து ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, இவனுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கு கீழே இருந்து, நீ எங்க போகணும் எங்க போகணும் எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டு. எவன் அல்லாஹுவை நம்பி தன்னுடைய ஈமானில் தன்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் நம்பினானோ அவன் ஒளியின் வழிகாட்டுதலில் இருக்கிறான். சில நேரங்கள் அப்படி இப்படி போனாலும் கடைசியாக அவர் வந்து இந்த பாதையில சேர்ந்துருவார், இந்த நேரம் இங்க வந்துருவார், எப்படியும் அவருக்கு அந்த கொடிப்பினை கிடைத்து விடும். யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை தர வேண்டும் என்று நினைக்கிறானோ அவருக்கு இந்த இஸ்லாத்தினுடைய பாதையை அல்லாஹு திறந்து விடுகிறான்னு சொன்னாங்க. இதுதான் ஒளி. இப்ப விளங்குதா இந்த லைட் லைட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஹாதி வழிகாட்டக்கூடிய ஒளியிலே செயல்படுத்தக்கூடிய அவன் பாதை இதுதான் அமைத்து தரக்கூடிய வானம் பூமியினுடைய பாதையை அல்லாஹ் அமைச்சு கொடுத்துட்டான். அது அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆர்டர் தான். நீங்க ரெண்டு பேரும் அடிபணிந்து வருகிறீர்களா அல்லது நான் என்ன செய்யட்டுமான்னு சொல்லிச்சு அத்தைனா தாயின் குரான் நல்லா கேக்குறான், நானா இழுத்துட்டு வரட்டுமா அடிபணிந்து வருகிறேன், நாங்களே வந்துட்டோம் யா அல்லாஹ், நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இந்த உலகத்தில் என்றைக்கு ஆரம்பித்ததோ இன்றைக்கு வரையும் அதனுடைய போக்கு போயிட்டே இருக்கு. ஹதீஸ்களில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நேரத்தை முடிக்கிற போது அல்லாஹ்விடத்திலே அது சஜதா செய்கிறது. யா அல்லாஹ், நான் அடுத்து என்ன செய்யணும், என்னுடைய உதிப்பு எப்படி இருக்கணும், அந்த பொருட்கள் சஜதா செய்கிறது, அந்த பொருட்கள் அல்லாஹ்வினிடத்தில் கேட்கிறது. வானம் பூமி, அதாவது சந்திரனும் சூரியனும் அல்லாஹ் சொல்றான் உதியுங்கிறான். பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இந்த உலகத்தை அல்லாஹ் முடிப்பதற்கு நினைக்கிற போது இதே சூரியன் அங்கே போய் சஜதா செய்யும், அல்லாஹ் சொல்லுவான் வந்த வழியில திரும்பி போம்பான். அதான் ரிவர்ஸ் இன்னைக்கு சொல்றான் இல்லையா, கடைசி காலத்துல சூரியன் அங்கு எங்க அடைஞ்சிச்சோ, எங்க அஸ்தமனமாச்சோ, அங்கிருந்து திரும்ப வரும். இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு கட்டத்துல நிக்கும் போது அப்படி ஒரு சைக்கிள் ஒரு பெண்ட் ஆகிறது மாதிரி திரும்ப சூரியன் இப்படி வருங்கிறான். அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுவான் அது திரும்ப வரும். ஒரு முஸ்லிமினுடைய நம்பிக்கை எம்பெருமானார் என்ன சொன்னாங்களோ, என் ரப்பு என்ன சொன்னானோ அதை சொல்லித்தான் இருக்கணும். சயின்ஸ் இட்ஸ் எ லிமிட், அதுக்கு ஒரு காலம், ஒரு வரையறை, ஒரு அறிவு உண்டு, அவ்வளவுதான். ஒரு கட்டத்துக்கு மேல போய் மனுஷன்ட்ட அறிவியை பத்தி கேட்டா தெரியாது. அறிவியல் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புக் லிமிட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்காரு, பார்த்தேன். அதுல அழகா எழுதிருக்க, நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்க, நெட்ல ஃப்ரீயா இருக்கு, முடிஞ்சவங்க எடுத்து படிக்கலாம். த லிமிட்ஸ் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸுக்கும் ஒரு எல்லை உண்டு. இன்னைக்கு மனுஷன் சொல்றான் எல்லாமே சயின்ஸ், நிரூபிக்க முடியுமா, உங்களால் அதை செஞ்சு காட்ட முடியுமா நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு அளவு உண்டு சார், அளவுக்கு மேல போனா தெரியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா ஒரு மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது, நீங்க ஒருத்தன் கேக்குறாரு, ஒருத்தர் அது என்ன நடந்ததா அல்லது செஞ்சதா போட்டிருந்தாங்களான்னு தெரியல. அவர் ஒருத்தர் கேக்குறாரு, நீங்க என்ன செய்றீங்க, நான் என் இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கேன். இறைவன் எங்க இருக்கான், அவன் மேல இருக்கான். அவனை பார்த்திருக்கீங்களா, பார்க்கல. ஏண்டா இந்த காலத்தில் 2019 உட்காந்து கிறித்தனமா பார்க்காததை எப்படிதா இறைவன் சொல்றீங்க, வேற என்னங்க செய்யணும். நமக்கு தான் இன்டலெக்ட், உங்களுக்கு இயற்கை அறிவை தந்திருக்கிறது, நீங்கள் அறிவை பயன்படுத்தணும். அவர் சொல்கிறார், நீங்கள் அறிவை பயன்படுத்தணும். இந்த உலகத்தில் எதையும் தன்னுடைய இதெல்லாம் செஞ்சு பார்த்து அல்லது பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு மனுஷனுக்கு. உடனே அந்த பையன் திரும்ப கேட்குறான், ரைட்டு, அறிவை பயன்படுத்தணும், நீங்கள் உங்கள் அறிவை பார்த்துருக்கீங்களான்னா. அந்த பையன் திரும்ப கேட்டான்ல, இவன்ட்ட உங்களுக்கு அறிவு இருக்கான்னு, ஆமாம் இருக்கு. உங்க அறிவை நீங்க என்னைக்காவது பாத்துறீங்க, இல்ல அறிவை கொஞ்சம் காட்டுங்களேன் பார்ப்போம். இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி அறிவு இருக்குன்னு நம்புற. அது இருக்கு, இருக்கு இல்ல, அதை மட்டும் நம்புறல்ல. அறிவு யாருக்கா இருக்கு, என்னைக்காவது பாத்துருக்கானா சார், ரூஹு எங்க இருக்கு யாருக்காரு தெரியுமா, தெரியாது. பேசுறப்ப மட்டும் இப்படி, இட்ஸ் எ லிமிட், அது ஒரு ஒரு வகை குறிப்பிடப்பட, அதுக்கு மேலாம் தாண்டி யோசிக்க முடியாது, அது ஒரு வகைக்கு உள்ளதுதான். அப்ப அல்லாஹு தஆலா இந்த நேர்வழியை கொண்டு எதை சொன்னாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதான் நம்ம சொல்லித்தரணும். இந்த உலகத்தை படைச்சது அல்லாஹ். உனக்கு நீ ஸ்கூலுக்கு போனவனா அவன் சொல்லுவான் பெருவெடிப்புல வந்துச்சுன்னு, அந்த பெருவெடிப்பை நிகழ்த்தியதே ரப்புல் ஆலமீன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அதுதான் உண்மையான அறிவு. இத நம்ம சொல்லல, அந்த உடைச்ச அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக ரசூலுக்கு சொல்லி விடுறான், ரசூல் தன்னுடைய சகாக்களுக்கு சொல்றாங்க, தன்னுடைய சகாக்கள் அடுத்தவங்களுக்கு. இந்த இல்ம் இருக்கிறதே இதுதான் ஆத்தன்டிக் ப்ரூவ்டு இல்ம், ப்ரூஃபான இல்ம். படைச்ச அவன் சொன்னது, மற்றது எல்லாமே இமேஜினேஷன், ஒரு அவர் அவருடைய ஒரு தோற்றம், அவருடைய ஆய்வின் முடிவு, அவ்வளவுதான். அந்த ஆய்வின் முடிவை 100 பேர் இல்லைன்னு சொல்லலாம், அந்த ஆய்வின் முடிவுகள் தப்பாக ஆகலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா இந்த இல்மு இருக்கிறதே, இன்னைக்கு நம்ம இதை கோட்டை விட்டதுனாலதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டோம். நீ இதை இது சொல்லிக் கொடுக்குறமா சார், ஒன்னு ஒண்ணுக்கும் அவன் சொல்லித்தரான் நேச்சர். நம்ம பிள்ளைகளுக்கு அதான் மண்டையில ஏறுது, ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போனோன்னு முடியலையா, அதை யோசிக்க தெரியலையா, அல்லது அது தன்னுடைய அறிவுக்குள்ள அல்லது சயின்ஸுக்குள்ள வரலையா, இதெல்லாம் நேச்சர்ன்றுவான் சொல்றானா இல்லையா, இதெல்லாம் இயற்கை. நம்ம பிள்ளையும் சொல்றான், ஆமா இதெல்லாம் இயற்கை, அங்க இமயமலைக்கு போனா அதெல்லாம் பார்த்தா பசபசன் இருக்கு, இதெல்லாம் இயற்கை. அல்லது இவன் ஒரு முஸ்லீம் தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதை படைச்சவன் அல்லாஹ், இதனுடைய எஜமானன் அல்லாஹ், இதனுடைய ஓனர் அல்லாஹ், இந்த வானம் அவனுக்கு சொந்தம், இந்த பூமி அவனுக்கு சொந்தம், உங்க அத்தா அவனுக்கு சொந்தம், நீயும் அவனுக்கு சொந்தம். நான் சொல்றது புரியுதா, இதை இன்ஜெக்ட் பண்ண பண்ணதான் அந்த பிள்ளைகளுடைய அந்த இதயத்தில் ஏகத்துவம் வளரும், அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த ஞானம் தேடுதலும் வரும். அவன் நம்மளை தாண்டி நம்ம ரப்ப தேடுவான். பிள்ளைகள் உங்கள் சொந்தம் அல்ல, பிள்ளைகள் என்ன இல்ல, யூ ஆர் நாட் ஓனர் ஆஃப் யுவர் சில்ட்ரன், நீங்க ஓனர்லாம் கிடையாது, அமானிதம். அல்லாஹ் சொல்றான் வச்சுக்க, பாத்துக்கிற வரையும் பாத்துக்க, நான் கொடுத்த வழியை அவனுக்கு அமைய அவன் ஏன் பக்கிட்டு வந்துருவான். ஒரு தந்தைக்கு தன் தந்தையின் அடையாளத்தை பிள்ளைக்கு காண்பிப்பதல்ல, தன் பிள்ளைக்கு அல்லாஹ்வின் அடையாளத்தை காண்பிப்பதுதான் ஒரு தந்தையின் கடமை. விளங்குவீங்களா, அத்தா நான் எவ்வளவு பெரிய ஆள் நீ பாருலாம் இல்ல, உன்னை படைச்சவன் அப்பா, நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு போய் சேர்ந்துருவேன், நீ அவன்கிட்ட தான் வரணும், நீ அங்கதான் வரணும், உனக்கு ஓனரும் அவன் தான், உன்னை படைத்தவனமானா சோறு போட போறானா, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க, உனக்கு அக்கல கொடுக்க போறேன், அறிவை கொடுக்க போறேன், வழிகாட்டுதல். நான் கொஞ்ச நாளைக்கு இருந்து நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவேன். அதனாலதான் சொன்னாங்க, இந்த எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்தா நிறைய நேரத்துல பிரச்சனை ஆகும், உனக்கு தெரிஞ்ச குப்பையெல்லாம் நீ அவன் மேல கொட்டிடுவே, கொட்டாத, நீ ரசூல காமி. நான் சொல்றது விளங்குதா? நம்மளே நம்ம பிள்ளைக்கு டீச் பண்ணணும்னு நினைச்சா நமக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் குப்பையை கொண்டு போய் மேல கொட்டுவோம், கொட்டாத. நீ அந்த இடத்தில் ரசூலை காமி. எப்படி காமிக்கிறது? நீ ரசூல் நடந்ததை போன்று நடந்தால் உன் புள்ள ஓன்ட்டு அதை படிக்கும். ரசூல் எப்படி நடந்தாங்க? அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், கான குலுக்குஹு அல் குர்ஆன், பெருமானார் ஒரு வாழும் குர்ஆனாக இருந்தார்கள். நடக்கிற குரான், மொபைல் குரான், ரசூல்லா குரான்ல எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதனுடைய செயல்பாடு பார்க்கணும்னா நேரடியா ரசூல பார்க்கலாம். அம்லம் யஅரிஃபு ரசூலஹும் வஹும் லஹு முன்கிரூன். அம்லம் யஅரிஃபு ரசூலஹும், அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய ரசூலை பற்றி அவர்கள் தெரியவில்லையா? அவர்களுடைய ரசூல் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத முதல்ல இவங்க விளங்கலையா அப்படின்னு கேக்குறான். அந்த ஆயத்துல ரசூல விளங்கணும்ல. நான் அதனாலதான் அந்த வாரத்துல சொல்லும் போது சொன்னேன், பேரொளி அப்படிங்கறது சாமானியமாக அல்லாஹ் சொல்லவில்லை. நாம் ரசூல பத்தி நமக்கு விளங்கல, நம்ம ரசூல் யாருங்கிறத நாம் புரியல. அவர்கள் ஒரு பேரொளி. குர்ஆன் கேட்கிறது, நீ இன்னும் மண்டையில ஏத்தலையா நபி யாருன்னு? நபி நீ நினைக்கிற மாதிரி அல்ல, அவர்களுடைய ரேஞ்சே வேற, அவர்களுடைய நிலையே வேற. நீ அந்த உயர்வை உனக்குள்ளே எடுக்க வேண்டும், அதை உன்னுடைய பிள்ளைக்கு கடத்தி தர வேண்டும். அந்த நபியை காமிக்கணும், அந்த நபியை காமிக்கணும், அந்த நபியை காமி. இந்த நபி தான்ப்பா, இந்த நபி தான்ப்பா, இவங்க தான்ப்பா உனக்கு வாழ்க்கையில முழுக்க முழுக்க இம்மை மறுமையின் வெற்றிக்கு அவரை தவிர வேற யாரும் இல்ல. காமிச்சுக்கிட்டே இருக்கு அந்த நூறு, அந்த பிள்ளைக்கு இறங்கிக்கிட்டே இருக்கணும், இறங்கிக்கிட்டே இருக்கணும். சாமானியமாக இறங்கக்கூடாது, அதனுடைய ரத்தம், அதனுடைய நாளம், அதனுடைய சதை எல்லாத்துல இறங்கிடணும். எப்படி இறங்கணும்? கபிரிஸ்தான்ல கொண்டு போய் வச்சவொன்னா மூணு கேள்வி கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். கபிரிஸ்தான்ல மூணு கேள்வி, என்ன கேள்வி? மன் ரப்பு, ஒமா தீனு, ஒமன் நபி. உன்னுடைய ரப்பு யார், உன்னை படைத்தவன் யார், உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன் நபி யார், இந்த மூணு கேள்வி. அடுத்து ஒரு கேள்வி அடிஷ்னலா பெருமானார் சொன்னாங்க, அடுத்து ஒரு கேள்வி அடிஷ்னலா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும் அங்கே, இவரை பற்றி உன்னுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்கும். நான் சொல்றது புரியல. மன் ரப்பு, அல்லாஹ் சொல்லிடுவார். ஒத்த ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரு ஒரு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். மன் ரப்பு, அல்லாஹ், மா தீனும், இஸ்லாம், ஒமன் நபி, முகமது ரசூலுல்லா. முடிச்சு போச்சான்னா இல்ல, திரும்ப கேட்பான். அல்ல, அதெல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டின், அடுத்து உள்ளதெல்லாம் பத்து மார்க் கொஸ்டின். அல்லது அந்த மேல உள்ள கொஸ்டினுக்கு சரிதானா இந்த ஆன்சருங்கிறத கேட்கறதுக்கு மொத்தம் அந்த மூணு கேள்வியும் சரி பண்ணக்கூடிய நாலாவது கேள்வி கேட்பான். அந்த பெருமானாருடைய முகம் அங்க காட்டப்படும். இவரை குறித்து உன்னுடைய நம்பிக்கை என்ன? வருது சில பேர் சொல்லுவான், இந்த யாரு இவரை பார்த்தது இல்லை, எனக்கு இவர் தெரியவே தெரியாது, இவர் யார் என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான், தெரியாதுன்னு சொல்லுவான். மொத்தம் மூணு கேள்வியும் தப்பாயிரும், மொத்தம் மூணு கேள்வியும் தப்பாயிரும். அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, இந்த இது என் நபி முஹம்மது ரசூலுல்லா, இவங்களை நான் பின்பற்றினேன், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய என்னோடு வாழ்ந்த சமூகம் எனக்கு இவர்களை அறிமுகப்படுத்தியது. இந்த முகம் நான் பார்த்த முகம், எனக்கு தெரியும், ஏற்கனவே அல்லாஹ் எனக்கு இதை காட்டியிருக்கான். அந்த முகப்பத்து இருந்துச்சுன்னா அந்த முகத்தை தெரியும். இது என் ரசூல், இது என் ரசூல், இவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நான் தேடி தேடி என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடித்தேன், இந்த முகத்தை பார்க்கறதுக்கு தான் எனக்கு ஆசை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா மொத்தமா அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். என்னைக்கு கபர்ல ஒருத்தன் பாஸ் ஆனானோ அடுத்து அவனுடைய கேள்விகள் எல்லாமே லேசாக இருக்கும்னு பெருமானார் சொன்னாங்க. அதுக்கு மேல உள்ள அவனுடைய முதல் மனசில், முதல் மன்சில், கியாமத்துடைய முதல் மன்சில், அதுல ஒருத்தனுக்கு லேசாயிருச்சு, அந்த கபருடைய வேதனை இல்லை, அதுல சுகமா வாழ ஆரம்பிச்சுட்டாரு, அடுத்த கேள்விகள் எல்லாம் கிடுகிடுகிடுன்னு போயிட்டு இருக்கும். அந்த கபருடைய வாழ்க்கை சுகம் ஆவறதுக்கு அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் அந்த முகத்துக்கு யாருங்கிறத அறிமுகப்படுது. நான் சொல்றது இல்ல, நான் சொல்றது விளங்குதா இல்லை? நம்ம பிள்ளைகளுக்கு எதை எப்படி அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்கு இந்த கேள்வி, வேற என்ன கேள்வி கேட்டாலும் கபிரிஸ்தான்ல அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த நபியை அறிமுகப்படுத்தி அந்த நபியினுடைய பிரியத்தை இதயத்தில் ஏற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த புள்ள சொல்லும், என் வாப்பா சொல்லி இருக்கார், என் சமூகம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, இது என் பெருமானார். உங்களால் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போக முடியாது, அந்த பெருமானாரால் தான் அங்கே கடத்த முடியும். குவெஸ்டின் அவுட், கேள்வி வந்துருச்சு, பதில் தேடுறமாங்கிறது தான் இப்போ செய்தி. கேள்வி வந்துருச்சு, இதுதான் கேட்போம். உன்னுடைய இந்த மனிதரை பற்றி உண்டான உன் சிந்தனை என்ன அப்படிங்கிறது கேள்வி கபூரில் கேட்கப்படுங்கிறது பெருமானார் சொல்லிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளையை உலகத்தில் மற்ற அறிவுகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், கபூரில் அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிக் கொடுத்தனாங்கிறது ஒவ்வொரு தந்தையும் யோசிக்கும். இல்ல அவருக்கு அதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுவேனா, அந்த அளவுக்கு எனக்கு நபியின் மீது பிரியம் உண்டா, ஒவ்வொரு சுன்னத்தா தேடி தேடி செய்யறனா, என் நபி இப்படி செஞ்சாங்க, என் நபி இப்படி செஞ்சாங்க. குர்ஆன் நல்லா சொல்றானே, நபி உங்களோடு வாழ்றாங்கன்னா, நபி உங்களோடு வாழ்றாங்க. எங்க வாழ்றாங்க? இங்க ரசூலா இருக்கு, இங்க ரசூலா இல்ல, இல்ல ரசூலின் சுன்னத்தும் உணர்வும் ஒவ்வொரு வெட்டத்திலும் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் ஒன்னு செய்யும் போது யோசிக்கிறான், சாப்பிடும் போது பிஸ்மில்லாங்கிறான், என்ன அவன் நினைத்தோ நினைத்தாமல அவன் உணர்வுல அது வந்துருது. டாய்லெட் போகும்போது வெளியே வரும்போது ஒன்னு 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 செய்யணும்னா இது எப்படிங்க செய்யறது, ஒரு செயல் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க, யார் சொல்லி கொடுத்தா? அந்த ரசூல் இந்த உணர்வு கலந்து இருக்கிறதவளா, இதுதான் வாழுதல். வாழுதல் நபி வாழ்றாங்கல்ல, யார சொல்லலாம், இதுதான் அந்த லைட், அந்த பேரொளி, அந்த இன்பம். அப்ப அந்த சுன்னாவை புரிஞ்சு கொள்றது, அதை உள்ள இறக்குறது இருக்குல்லவா, அந்த நிலை அதுதான் இஸ்லாம். யார அந்த அல்லாஹ் யாரை அந்த அவருடைய இதயத்தை விரிவெடுத்து விட்டானோ இதெல்லாம் உள்ள வந்துடும், அந்த தேடுதல் வரும், அந்த நபியை குறித்தான தேடுதல் வரும். அவங்க செஞ்சது மாதிரி செஞ்சது, கண்ட குப்பைகளையும் பார்த்து முடிய வெட்டிக்கிறான், பைக்கை ஓட்டுறான், என்னமெல்லாமோ செய்யறான். இன்னைக்கு எவனை இவனை பார்க்கறவன் எல்லாம் மனுஷனுக்கு இயற்கை, மனுஷனுக்கு இயற்கை. அல்லாஹ் தஆலா அதனாலதான் என்ன செஞ்சு வச்சிருக்கான், பெத்தவங்களுக்கு புள்ள அமானிதம் மட்டுமே, அவர்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு அவர் சொந்தக்காரரை அறிமுகப்படுத்த வேண்டும், நபி அறிமுகப்படுத்தணும், அந்த வேலையை மட்டும்தான் பெர்ஃபெக்டா பார்க்கணுங்க. நல்லா அந்த நபி அறிமுகப்படுத்திட்டா அந்த ஒளியில உங்க புள்ள அவர் போட்டுக்கும் போயிட்டே இருப்பாரு, அவரும் சொர்க்கத்துக்கு வந்துருவாரு, உங்களையும் கூட்டு போயிருவாரு. கடைசி முடிவு அந்த கியாமத்தினால எந்த கேள்வியும் இல்லாத அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. பெருமானார் சொன்னாங்க, தன்னுடைய கூட்டத்திலேருந்து கூப்பிடுவாங்க, ஹதீஸுகளில் வருது, நாயன்கிழக்கு பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா, எத்தா அப்துரமா இங்கே வா அப்படின்னு, எத்தா சதக்துல்லா இங்கே வா கேட்டாங்க சஹாபாக்கள். யாரும் சொல்ல அப்படி எப்படி உங்களுக்கு தெரியும், என்னையா ஏன் உம்மத்து எனக்கு லிஸ்ட் கொடுக்க முடியும், என்னை எல்லாரையும் நான் அறிந்து வைத்திருப்பேன், பேர் முதற்கொண்டு அவங்க அத்தா பேரையும் சொல்லி தான் கூப்பிடுவேன். கேமத்து நாளைங்க வாப்பா நீ தண்ணியை குடிச்சிட்டு போப்பான்னு நான் சொல்றது. அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது பிரியமாக அந்த பேர்களை சொல்லி அழைக்கப்பட வேண்டும்னா நம்ம எத்தனை தரம் அந்த பேரை சொல்லி சொல்லியிருப்போம். அந்த ஒளி அப்படிங்கிறதுக்கு அந்த இஸ்லாம் தருகிற அந்த ரியாலிட்டி விளங்குதா, அந்த நிதர்சனம், இது எங்கே போய் முடிய போகிறது அப்படிங்கக்கூடிய அந்த உண்மை, அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகள்ல நிறைய சொன்னான். நடவடிக்கை ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமினுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், அந்த நடவடிக்கை எல்லாம் மாறினாதான் அது கிடைக்கும். அந்த சுந்தனத்தின் மீது முகப்பத்தல்ல ஹதீஸுகள்ல வருகிறது, அத்திபு அவுலாதக்கும் அல்லா தலாசி ஹிசாலின், பெருமானார் சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் அல்லா தலாசி ஹிசாலின், உங்களுடைய குழந்தைகளை மூன்று குணங்களில் பழக்கப்படுத்துங்கள். குழந்தைத்தனத்தில் பெரியவர்களான ஒன்னு ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டு, வாலிபர்கள் சமூக முன்னேற்றத்தில் வாலிபர்களை பற்றி சொல்லுங்கள். நான் சொன்னேன் வாலிபர்கள்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, என்ன திடீர்னு எடுத்தோடனே 15வது மாடியை கட்ட முடியாது சார், அப்படி எவனாவது இல்ல இல்ல நான் 15வது மாடியை தான் கட்டுவேன், அவன் வீட்டில் அதுதான் நல்லா இருக்குன்னா சிரிச்சிட்டு போவான் பாக்குறவன், என்னடா கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு, திடீர்னு 15வது மாடி கட்ட முடியாது, எங்கேருந்து வரணும், கீழிருந்து வரணும், இம்பில்ட், இங்கிருந்து கீழிருந்து ஆரம்பிக்கிறது தான், மேல வரையும் வரணும். ஒரு 15 வயசு அல்லது 25 வயசு பையனை கூட்டு போய் நாம அப்படி திட்டி அப்படிலாம் திட்ட முடியாது, இது இங்க வளர்ந்த விதம், வளர்ப்பு விதம் இருக்கு, அது அங்கிருந்து ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு அதை காட்டி கொடுக்கணும், செய்ய வைக்கணும், அவங்களை அப்படி அவங்களை காட்டி கொடுத்த அந்த வழியை ஏற்படுத்திட்டு அவன் பாட்டும் போயிட்டே இருப்ப. பெருமானார் சொன்னாங்கல்லவா, 7 வகையான அந்த நிழலில் நாளைக்கு கியாமத்தில் உள்ள சொந்தக்காரர்களில் ஒருவர் ஷாபுன் நஷாபி இபாதத்தில், குழந்தைத்தனத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இஸ்லாத்தை அல்லாஹுவை ரசூலை அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா போதும், அவன் பாட்டுக்கு அவன் ரூட்ல போயிட்டே இருப்பான். அங்க அறிமுகப்படுத்துறதுல தப்பு செஞ்சுட்ட அது பெரிய சிரமம். ரெண்டாவது அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது வாய் சொல்லால் அறிமுகப்படுத்துவதல்ல, செயலால் அறிமுகப்படுத்துவது. நம்ம செஞ்சு காமிக்கிறது, பாத்ரூம் போகும்போது நம்ம துவாவை ஓதுறது, வெளியே வந்தவொடனே நம்ம வீட்டில் செகனில் உட்காந்து அல்லது மொத்தமாக சாப்பிடுக்கிற நேரத்தில் பிஸ்மில்லான்னு அத்த ஆரம்பிக்கணும், அத்த ஆரம்பிக்கணும். இவரே சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இங்கிருந்து ஒன்னு ஒன்னா கடத்தி 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 அந்த பிள்ளைய உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு வகையில் அது பாட்டுக்கும் போயிட்டே இருக்கும். பெருமானார் சொன்னாங்க, சலாசி ஹிசாலி, மூன்று குணத்தை உங்க குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க. ஒன்னாவது குப்பு நபி ஈக்கும், உங்களுடைய நபியின் பிரியத்தை உங்கள் குழந்தைகளின் மனதில் ஊட்டுங்கள். குழந்தையாக இருக்கிற போது எப்படி ஊட்டுறது? ரசூல்லாவை பிரியப்படும், ரசூல்லாவை அன்பு கொள்ளும் அப்படின்னா விளங்கிருமா? விளங்காது. அந்த அன்பு கொள்ற செயலை நீ முதல்ல செஞ்சு காட்டணும். ஹுக்க நபிக்கும், என்ன ஹுக்க நபி அப்படின்னு சொன்னா, மீலாத அன்னைக்கு ஒரு நாள் நாங்க பயன் பண்ணிடுறது, அதெல்லாம் ஹுக்க நபி கிடையாது. இது ஒரு தாரு, ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பேச்சு, ஒரு தூண்டுதல், அவ்வளவுதான். டெய்லி லைஃப்ல வாழணும், வாழணும், அதை சொல்லி சொல்லி வளர்க்கணும். இது ரசூல்லா செய்வாங்க அதனால நம்மளும் செய்யறோம், இது நமக்கு நபி செஞ்சு கொடுத்தாங்க அதனால செய்யறோம், கபர்ல உனக்கு நபியை காட்டப்படும், நீ இந்த பதில் சொல்லணும், அதனால நீ நபியை தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு கியாமத்துல அவங்க தான் உனக்கு தண்ணி கொடுப்பாங்க, அங்க தண்ணியே இருக்காது, அங்க நிழலே இருக்காது, ஒரு டம்ளர் குடிச்சா நீ வாழ்க்கையிலே உனக்கு தாகம் வராது, அதை சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு அங்க சுவனம் போகிற போது ஒவ்வொரு கூட்டமும் கேள்வியே இல்லாத ஒரு கூட்டம், ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அப்படியே இங்க வா, இவங்க பூரா கேள்வி இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னொரு கூட்டம் இங்க வா, இவங்க பூரா பாவம் செஞ்சிருப்பான், யாரெல்லாம் இவன் பாவத்தை மன்னின் அவனும் சொர்க்கத்துக்கு. இன்னொரு கூட்டம் வருவான், நரகத்துல அல்லாஹ் தூக்கி போட்ட பின்னாடி பெருமானா சொல்லுவாங்க, இவன்லாம் என் உம்மத், என் உம்மத், யா அல்லாஹ் அந்த அப்துரமான வெளியே தூக்கு, நான் அதுவரை இங்க நிப்பேன், தூக்கு வெளியே. நரகத்துக்கு போய் திரும்ப அங்கிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு பெருமானாரின் வார்த்தைகளால் சொர்க்கம் போற கூட்டம். இதுல எந்த கூட்டத்தில் அல்லாஹ் நாம் இருப்போம் தெரியாது. அல்லாஹ் அந்த முதல் கூட்டத்தில் கேள்வி கணக்கே இல்லாமல் பெருமானாரின் கடம் பிடித்து சொர்க்கம் போகிற கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களையும் ஆக்குவானாக. அப்ப அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல சார். அந்த பிள்ளைங்க சொல்லுங்க, உங்க பாப்பா வரமாட்டான், உங்க அம்மா வராது, அங்க தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, இங்க நீ ஊன்ன உடனே ஊடே ஓடியாருது. ஒத்த புள்ள இருக்கு ஒரு வீட்டுல அப்படின்னா அந்த புள்ள ஊன் அழுத உடனே தாத்தா வர்றாரு, பாட்டி வர்றாரு, சித்தப்பா வர்றாரு, பெரியப்பா வர்றாரு, அம்மா உடையாரு, அட்டா எல்லாரும் உடையாரு. என்ன என்ன ஏன் ஏன் அங்க ஒருவேளை வரமாட்டான், உன்னை பார்த்துட்டு ஓடுவான். அன்னைக்கு வருகிற ஒரே ஜீவன் அந்த ஜீவன் மட்டும்தான், சொல்லிக் கொடுக்கணும்ல. அதைத்தான் நபி சொன்னாங்க, ஹுப்பு நபிக்கும், உங்களுடைய நபியினுடைய ஹுப்பை அந்த சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு ஏத்திருங்க, இன்ஜெக்ட் பண்ணிருங்க. அது எந்த வகையிலோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெடிஷன் வேலாம் கிடையாது. நீங்க எப்படி எப்படி உங்க குடும்பத்தில் இருக்கோ அப்படி, இட் டிபெண்ட்ஸ். இந்த டீச்சிங் இருக்கிறதே இட் டிபெண்ட்ஸ், மாறிக்கிட்டே இருக்கும், குடும்பத்துக்கு தோதுவா மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது சொன்னாங்க, ஹுப்ப அஹ்லி, பெருமானாரோடு வாழ்ந்த குடும்பம், அவருடைய சகாக்கள், அவங்களுடைய ஹுப்பை ஏத்துக்கணும். அபூபக்கரை பத்தி சொல்லிக் கொடுங்க, உமர் நாயகத்தை சொல்லிக் கொடுங்க, உஸ்மான் ரதியல் சொல்லிக் கொடுங்க, சஹாபாக்கள் பேரை சொல்லிக் கொடுங்க, அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க சொல்லிக் கொடுங்க, அந்த அபூபக்கர் எப்படி இருந்தாங்க, அந்த அற்புதமான வாழ்க்கை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் சொல்லி தான் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. மூணாவதா சொன்னாங்க, கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறத உங்க பிள்ளைகளும் சொல்லு. அவன் வளமையாக எப்படியாவது ஒரு நேரத்தில் ஓதணும், அதை ஓத பழக்குங்க. மனிதர்களை பழக்கத்தான் முடியும், படிக்க வைக்க முடியாது. படிப்படி அப்படி செய் இப்படி செய் அப்படிலாம் கேட்க மாட்டான், பழக்குங்க. நீங்க ஓதுங்க வீட்டில், உங்க பிள்ளை ஓதும், அவ்வளவுதான், சிம்பிளா. இமிட்டேட், அவனும் ஓத ஆரம்பிச்சிருவான். டெய்லி எங்க அப்பா ஓதுவா, ஒரு குரான் ஓது, நானும் ஓதுறேன், ஓதுவான். அப்ப பழக்குங்க. ஏன் அப்படின்னா, குரான் இருக்கிறதே கியாமத்து நாளையில் எந்த நிழலுமே இல்லாத நேரத்தில் அந்த சாஹிபுல் குரானுக்கு அல்லாஹு தாலா தான் ஒளியில உள்ள கூ அந்த நிழல்ல உள்ள குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அவர் வளர்ந்து வளர்ந்து அவர் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு டெபாசிட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். எங்க கருப்பு பணம் சொல்றான்ல, சுவிஸ் வங்கிஸ்ல டெபாசிட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நீ மௌத்தான பின்னால் உனக்கு கையேந்தி துவா செய்வான் அந்த புள்ள. ஏ வாப்பா சும்மா இல்ல, என்னை இப்படி வளர்த்தாரு, என்ன இந்த நேர்வழியில விட்டுட்டு போயிருக்காரு, என்ன குரான் ஓத வச்சாரு, ஒவ்வொரு நேரமும் குரான் ஓதி முடிச்சவன சொல்லுவான், யல்லா அல்லாஹ் மஃபிர்லி வலி வாலிதய்ய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப். குரான் சொல்லுகிறது ஒரு ரெண்டு நிமிஷம் உனக்கு இந்த துவாவை மட்டும் அங்கீகாரம் ஆகக்கூடிய நேரம், ஒரு செகண்ட் இந்த துவாவை கேளுங்க அப்படின்னு சொன்னா அதையும் கேட்பதற்கு குரான் சொல்லி தருகிறது. ஜும்மால மெம்பர்ல ரெண்டு குத்துபாவுக்கு மத்தியில இமாம் நிக்கிறார், உட்கார்ந்துட்டு எந்திரிக்க போறார், ரெண்டு நிமிஷம் தான் உட்கார்ந்த. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லி தந்தான், அல்லாஹும் அஃபிர்லி வலிவால் இதய வலில் முஃமினீன யௌம யகூமுலிதா, யா அல்லாஹ் என்ன மன்னி, என்ன பெத்த என்னுடைய தாய் தந்தையர்கள் மன்னி, உலக மூமின்கள் முஸ்லிம்கள் எல்லாத்தையும் அந்த கியாமத்தில் ஆள்ல நிக்கும் போது யா அல்லாஹ் மன்னிச்சிருங்கள். செகண்ட் துவா, இது எவ்வளவு பெரிய துவா, இது ஒரு செகண்ட்ல ஓதுற துவா, ஆனா இது எவ்வளவு பெரிய வேலையை பார்க்கும் தெரியுமா? அந்த குழந்தை தன்னுடைய அந்த ஜும்மா அன்னைக்கு கேட்கும், என்ன பெத்தாரு, எனக்கு எல்லா வழிகளையும் காட்டினாரு, இப்படிப்பட்ட இந்த ஹுப்பை ஏற்படுத்தி தந்தாரு, எல்லாம் வரோம் நீ மன்னிச்சிடறாள், இந்த ஒரு துவா போதாதா, இதைத்தானே நாயகம் நீங்க செஞ்ச சேர்த்த பொருட்கள் எல்லாம் பெரிய பொருள், நாங்க உங்களுக்கு பின்னே துவா செய்யக்கூடிய ஒரு வாரிஸ், அந்த துவா அந்த வாரிசு செய்யணும்னா இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும், இது செய்யாம நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது காணல் நீர் தான். அல்லாஹ் தஆலா அதை புரியக்கூடிய அறிவு திருவனாக டைம் ஆயிடுச்சு, ஏழு மணி நேரம் ஆச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த ஆயத்துக்கு இன்னும் விளக்கங்கள் முடியல, அதை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது ஒரு நீண்ட இன்டெப்த், நமக்கு எவ்வளவு விளங்குமோ இன்ஷா அல்லாஹ் அந்த அளவு அதனுடைய ஆயத்து சொன்ன, ஏன்னா அதனுடைய வேற ஆன்மீக ரீதியான ஒட்டு நிறைய அதுக்கு சொல்றாங்க, அதனால நமக்கு எந்த அளவுக்கு நம் வாழ்க்கைக்கு ஒளி பெறுவதற்கு இந்த ஆயத்து நமக்கு காரணமாக, அது போன்ற அந்த அறிவுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் கேட்போம். அதுவரையும் நாம் எதை கேட்டோமோ, இன்னைக்கு சொன்ன செய்திலாம் யாருக்கோ பொழுது செய்தி போய் சேர வேண்டிய செய்தி பொழுது யாருக்குமே எனக்கு தெரியலை, அதனால தான் இங்கிருந்து அது எங்கெல்லாமோ போயிடுச்சு, வேற குழந்தை வளர்ப்பு அங்கெல்லாம் போயிடுச்சு, அது யாருக்காவது அது ஒரு காரணமாக இருந்திருக்கும், போய் சேர வேண்டியவர்கள் யாராவது இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ், அதை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கைகளையும் அதை புரிந்து கொண்டு உண்மையிலையும் மறுமையிலும் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலக முஸ்லீம்களும் வெற்றி பெற வேண்டும் என்று துவா செய்கிற, அதற்காக வேண்டி நலவை நாடுகிற, அதை பற்றி சிந்திக்கிற அந்த நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களையும் ஆக்கி தந்து நாளை கியாமத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தருவானாக. வாஆகிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.